नमोचिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये अगाधभगवद्भक्तिसिन्धवे अकृत्रिमत्वच्चरणारविन्दप्रेमप्रकर्षावधिमात्मवन्तं पितामहं नाथमुनिं विलोक्य प्रसीदमद्वृत्तमचिन्तयित्वा இந்த ரெண்டு ஸ்லோகங்களுமே ஸ்தோத்தர ரத்னம்ங்கிற நூலில் யாமுனாச்சாரியர் அதாவது ஆள வந்தார். நாதமுனிகளை வணங்கி பாடியவை. ஆச்சாரியர்கள் நமக்கு எத்தனையோ நன்மை செய்கிறார்கள். அவர்கள் உபதேசங்கள் தங்கள் காலத்திலேயும், அதை அவர்கள் எழுதி வைத்தது நம்முடைய காலத்திலேயும் பயன்படுகின்றன. தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு அழகான வாக்கியம். சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் போய் குருகுலவாசம் செய்கிறான். வேதாத்தியனமெல்லாம் முடித்து சாஸ்திரங்களெல்லாம் கற்ற பிற்பாடு ஆச்சாரியனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு புறப்படுகிறான். அப்ப அவர் இந்த உபதேசத்தை பண்ணி அனுப்பி வைக்கிறார். ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சி சத்தியான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம் குஷலான்ன பிரமதித்தவ்யம் பூத்தியைன பிரமதித்தவ்யம் தேவபித்திருக்காரியாபியாம்ன பிரமதித்தவ்யம் என்ன ஒன்றுன்னா இதிலிருந்து மாறாதே மாறாதே என்று சொல்லுவார். கல்வி அறிவு பிரம்மத்தை பற்றி நமக்கு அறிவித்த ஆச்சாரியனிடத்தே அவருக்கு பிடித்ததை எப்படியானும் எந்த வழியாலும் கொண்டு வந்து சேர்ப்பாய். ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய அவருக்கு பிரியமான தனத்தை கொண்டு வந்து கொடு. ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சி சத்தியான்ன பிரமதித்தவ்யம் சத்திய மார்க்கத்திலிருந்து தவறாதே தர்மான்ன பிரமதித்தவ்யம் தர்ம மார்க்கத்திலிருந்து நழுவாதே. இப்படி ஒன்றுன்னா சொல்லிட்டு வர சத்தியான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம்ன பிரமதித்தவ்யம் ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்த வேதத்திலிருந்து நழுவாதே, தினம் அது சொல்லுவதை விடாதே. பிரவச்சனம் அந்த வேதத்தை நாமே நன்கு அனுபவிக்கிறது, அதன் அர்த்தத்தை உணர்தல், இதிலிருந்து நழுவிடாதே. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம்ன பிரமதித்தவ்யம் தேவபித்திருக்காரியாபியாம்ன பிரமதித்தவ்யம் தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் செய்ய வேண்டியதை விட்டுடாதே, அதை விடாமல் செய்வாய் என்று சொல்லிட்டு மாதிருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ மாதிருதேவோபவ பிதிருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்ன ஆறார தந்தையாக கொள்வாய் தாயாக கொள்வாய் என்னும் சொல்லி முடிச்சுடுத்து. அப்புறம் யான் அனவத்தியானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி ஏகேச்சாஸ்மச்ரேயாகும் சோ பிராமணாக தேஷாந் துவயாசனேன பிரஸ்வசிதவ்யம் ஸ்ரதயா தேயம். இதுக்கு அர்த்தம் யான் அனவத்தியானி கர்மாணி ஆச்சாரியர்கள் உபதேசித்ததையெல்லாம் அப்படியே செய், உனக்காக அவர்கள் என்ன உபதேசித்திருக்காளோ அதை செய். அவர்கள் செஞ்சிருக்கா பாரு, ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானம் இருக்கே அதிலே உனக்கு ஏற்றது எதுவோ அதை மட்டும் பின்பற்றுவாய். ஜாகிரதையாக சொல்லுது சாஸ்திரம், ஆச்சாரியனுடைய உபதேசத்தில் அனைத்தையும் பின்பற்றுவாய். ஆச்சாரியனுடைய அனுஷ்டானத்தில் யான் அனவத்தியானி கர்மாணி உனக்கு அதில் எதில் தப்பு வராதோ அதை மட்டும் நீ செய்வாய் என்று சொல்கிறது. ஏன் அதுலேயும் அவர் அனுஷ்டானித்த அனுஷ்டித்த அனைத்தையுமே நான் செய்யக்கூடாதா, சொல்கிறது எல்லாத்தையும் செய்யணுதே, அப்போ செஞ்சது எல்லாத்தையும் செய்யக்கூடாதானால் ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானத்தில் ஒரு சிலவை நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாமல் இருக்கலாம். இப்படிப்பே அவர் பண்ணியிருக்காரே செஞ்சிருக்கக்கூடுமா, இப்போ ராமனுடைய அவதாரத்திலேயே வாலியை மறைந்திருந்து கொன்றது கூடுமா, கள்ளி பட்டிமன்றம் இன்னி வரைக்கும் வச்சுட்ருக்கோம். சீதையை கர்ப்பிணியாக கொண்டு போய் காட்டில் விட்டது சரியா, இது வரைக்கும் விசாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாத்தையும் பூர்வாச்சாரியர்கள் எப்போவோ பதில் சொல்லியிருக்கா. ஆனால் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுத்துகிற அப்புறம் ஒன்று நடந்திருக்கோம் இல்லையோ. சங்கராச்சாரியர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார் சரியா அப்படின்னு அந்த சுகத்தை பற்றி தெரிஞ்சுன்னு வர்றதுக்காக பாயலாமா என்ற கேள்வி வருதோ இல்லையோ. அப்போ அந்த மாதிரி விஷயத்த அவர் செய்தாரே, அதை நானும் செய்யட்டுமா என்று பண்ணி பார்க்க முடியாது. அவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு விடலாம், ஆனால் அவர் செய்கிறது எல்லாத்தையும் செய்ய போகணும்னால், இப்போ ஒருத்தருக்கு சின்ன வயசுலேருந்தே பாம்புகளை கடிக்க விட்டுண்டு நல்ல சக்தி, விஷம் அவரை ஒன்றுமே பண்ணாது. அப்படி இருக்கிறவர் தம் பேரில் பாம்பை விட்டு கடிக்கிறார்னு வச்சுங்க, அவருக்கு ஒன்றும் ஆபத்து வராது. நான் அதை பார்த்த உடனே அது என்ன, இவர் தான் பாம்பை கடிக்க விட்டுக்கிறது, நான் தான் கடிக்க விட்டுக்கிறேனே அப்படின்னு என் பேரில் பாம்பு எடுத்து விட்டுண்டால் அடுத்த நிமிஷம் பிராணம் போடும். அதற்குரிய சக்தி இருக்கும் அவர்கள் இல்லைன்னா அந்த தவறு ஏற்பட்டால் பிராயசித்தம் தேடிக்க முடிஞ்சவா, அதை தெரிஞ்சவா தான் அந்த விஷப்பரீட்சையில் எழுதணுமே தவிர, அது தெரியாதவன் நான், அப்போ அதில் இறங்காதிருக்கிறது தானே நலம். அப்பப்போ விளம்பரம் போடுவா, இந்த மிதிவண்டியில் ஏறி அமர்ந்துட்டு ஓட்டினால் அப்படின்னு வேகமாக ஒருத்தர் ஓட்டின்னு போவார், போயிட்டு இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தாவுவார். இந்த ரெண்டு சக்கர வண்டியை வச்சுட்டு ஒரு உந்து உந்தின உடனே இங்கே அந்த அண்ணனோட பக்கம் தாழ்விடுவார். உடனே அவள் கீழே ஜாகிரதையாக போட்டுருவாள். பயிற்சி எடுப்பவர்கள் செய்துட்டுருக்கிறது இது முட்டாள்தனமாக. நீங்களும் வண்டியை ஓட்டிடுவே எங்கேயானு குதிக்க பார்க்காதீங்க. அடுத்த நாள் வண்டி உங்கள் பேரில் இருக்கும், நீங்கள் வண்டி பேரில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு எழுதி போட்டுறாலும் இல்லையோ. அங்கேயே தெரியுறதே நமக்கு எது நம்மால் முடியுமோ, எதற்கு பயிற்சி எடுத்திருக்கமோ அதைத்தான் நம்ம பண்ணணுமே தவிர, அவர்கள் பண்ணார்களேங்கிறதுக்காக நான் பண்ண முடியாது. பீஷ்மாச்சாரியர் என்னமா தரத்தல்பத்தில் சயனிச்சுருக்கார், அவர் பண்ணியிருக்கார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. இப்போ திரௌபதியை மானபங்கப்படுத்தச்சே அவர் பேசாமல் பார்த்துருந்தாரோ இல்லையோ. ஆகவே நானும் ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டால் பேசாமல் பார்த்துட்டுருக்கலாம், எப்படி எனில் பீஷ்மரை போலே என்னொத்தன் கை காட்டுவான். அப்போ ஆச்சாரியன் அவர் பண்ணியிருக்கார் பாருங்க, அதே போல் நாம் பண்ணால் என்னன்னா, அடுத்தது அவர் அம்பு படுக்கையில் படுத்துட்டார் நம்ம படுத்துக்கணுமே. அவர் அத்தை செய்தாருங்கிறதுக்காக செய்த போனால் அப்போ அவர் பண்ண எல்லாத்தையுமே பண்ண முடியும். அதற்குத்தான் சாஸ்திரம் ஜாகிரதப்படுத்துறது, அவர்கள் சொன்னதத்தனையும் செஞ்சுவிடும். செய்ததற்குள் உனக்கெது ஏற்புடையதோ, தர்மத்துக்கு விரோதம் இல்லாததோ அதை மட்டும் கடைப்பிடிப்பாய். யான் ஞனபத்தியானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி, மற்றதை செய்யாதே. யான்யஸ்மாககும் சுச்சரிதானி தானி துவயோபாசியானி நோயிதராணி, அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நடத்தைகள் பல உண்டு. அதுக்குன்னு ஒன்று ரெண்டு தீய நடத்தைகள்னு அர்த்தம் அல்ல, அவர்கள் பெருமைக்கு அது தீயவையே அல்ல. ஆகவே அவர்கள் செய்திருக்கிறார்கள். கண்ணன் 16,100 பேரை கல்யாணம் பண்ணிட்டாருனா நானும் தான் பண்ணிட்டா என்ன, கண்ணன் பண்ணிட்டாரேன்னு ஆரம்பித்தா, கண்ணன் பொய் சொல்லினார் திருடினார்னா நானும் சொல்கிறேனேன்னு ஆரம்பித்தா, அப்படி கூடாது. அது ஆத்ம பரமாத்மாக்களுக்குள்ள சம்பந்தம். கண்ணன் வெண்ணையை திருடினார்னா சொத்து அவருது, அவர் சொத்தை அவர் எடுத்து சாப்பிட்ருக்கார். ஆகவே இதில் எந்த குற்றமும் இல்லை. ஆச்சாரியா அனுஷ்டானமென்னால் மிகவும் உயர்ந்தது. இவர்களால் தான் பண்ண முடியும், பகவானால் உபதேசம் மட்டும்தான் பண்ண முடியும், செய்து காட்ட முடியாது. ஆனால் ஆச்சாரியர்கள் அதை நடைமுறைப்படுத்தி அனுஷ்டித்து காட்டுகிறார்களோ இல்லையோ. ஞானத்தை காட்டிலும் அனுஷ்டானம் மிகவும் உயர்ந்தது. அவர்கள் ஞான உபதேசங்களில் ஓரிரண்டை நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானங்களுக்குள் ஓரிரண்டை இன்றைய உபன்யாசத்தில் பார்ப்போம். எத்தனையோ ஆச்சாரியர்கள் எவ்வளவோ அனுஷ்டித்து காட்டியுள்ளார்கள். அப்படி இருந்தால் ஒன்று ரெண்டை நாம் தெரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு அது பயன்படுமா? குரு பரம்பரைங்கிற நூல், அதில் தான் ஆச்சாரியர்கள் பிரதமாச்சாரியனான பகவானிடத்திலிருந்து பல ஆச்சாரியர்களுடைய வரலாறு அதில் எழுதப்பட்டுள்ளது. நம்ம கீதை படிக்கிறோம், உபனிஷத்துக்கள்லாம் படிக்கிறோம், எத்தனையோ பாசுரங்களை படிக்கிறோம். ஆனால் அது எல்லாமே புத்தகங்கள், எழுதப்பட்டவை. அதை பார்த்து அப்படியே நடந்துட முடியாது. அதை படித்து ஆச்சாரியர் ஒருத்தர் கடைப்பிடிச்சு காட்டியிருக்கார். அப்போ அவர் வாழ்க்கை வரலாறு படித்தோன்னா தான் ஓ இந்த மாதிரி கஷ்டமான சந்தர்ப்பத்தில் கூட நம்மாலேயும் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். வாழ்க்கை வரலாறு படிக்கிறதுனா கதை படிக்கிறது, 1000 வருஷத்துக்கு கதையை படித்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு ஒன்றும் அது ஒன்றால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று நினச்சிடக்கூடாது. கதையை படித்தால் தான் கண்ணீரே வரும். உபனிஷத்தை படித்தா தெம்பாக உட்காந்து கேட்போம், ஒத்துரும் அழமாட்டா. கீதை நன்னத்தான் இருக்குது, ஆனால் அழுதுண்டே கேட்குற மாதிரி அப்படி இல்லை. அதே கீதையிலே சொல்லப்படாவிட்டாலும் பக்தன் பக்தன்னு கண்ணன் ஆரையோ சொல்லிக்கிறாரே. விதுரர், உத்தவர், அக்ரூரர், மாலாகாரர், சுதாமா, எத்தனை பேர் பெறுவான், பக்தன் பக்தன் ஆசைப்பட்டுக்கிறார். அவ வாழ்க்கையை படிச்சுன்னா கண்டிப்பா கண்ட ஜலம் வராது இருக்காது. கண்ணன் ஆனந்தமயமானவர், அவன் உபதேசம் ரொம்ப தெம்பான உபதேசம். அவர் பரமாத்மா அப்படிதான் பேசுவார். நாம் ஜீவர்கள் பக்தர்கள். அப்போ பக்தர்கள் சரித்திரத்தை படித்தா தான் நமக்கு நன்னா புரியும். மற்றொன்று, ஆச்சாரியர்கள் அனுஷ்டானம் நமக்கு ஏன் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னால், அவர்கள் தான் பெருமானையே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆச்சாரியர்கள் இல்லாத போயிருந்தால் பகவான் எப்படி தெரிஞ்சுட்டுருப்போம்? இருக்காதே. ஒரு சுவாமி, நல்ல வித்வான், சிறந்த உபன்யாசகர், அவர் திருவேங்கடவன் சீனிவாச பெருமாளுடைய மகாத்மத்தை உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் போய் எடுத்து சொல்லியிருந்தார். அவர் தேசம் எது தெரிஞ்சதோ சொல்லியிருந்தார். அப்படி சொல்கிறது பழைய நாளே கதை. அவரால் எங்கெங்கே போக முடியுமோ போய் போய் சொல்லிட்டு இருந்தார். ஒரு முறை அவர் திருவேங்கடவனை தரிசிக்க வந்தார். வழக்கம் போல் ஒரே கூட்டம், அங்கே நுழையணும், வாசல்லாம் நுழைய முடியாது. யாராக இருந்தாலும் எங்கேயோ நுழைஞ்சு கிட்டு 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 கிட்டுன்னு பெருமாள் முன்னாடி வரணுமோ இல்லையோ? மகாத்வாரத்தின் வழியாக விடுறாளா? அது வழியாக நம்மளால் போயிடவே முடியாது. எங்கோ நுழைஞ்சு எங்கேயோ வரணும். ஒரே கூட்ட நாட்டம் போட்டிருக்கு, தேரை போட்டிருக்கு. ஒன்று அந்த சுவாமிக்கு சேவையே கிடைக்கல. அவர் கோபுரத்வாரத்துக்கு வெளியில் நின்றார். கொல்ல மண்டபம்னு பேர். ஒரு நாலு கால் மண்டபம் மேலே இருப்பாருங்க, அந்த மண்டபத்துக்கு கொல்ல மண்டபம்னு பேர். அது பக்கத்தில் நின்று நேர பெருமாளை பார்த்து கேட்டார், ஐஸ்வர்யம் அதமத்தோசி மாம் நஜானாசி கேசவ. ஏ கேசவ, திருவேங்கடவனே உனக்கு செல்வ செருக்கு அதிகமாக படுத்துனார். ரொம்ப பணக்காரங்கிற செருக்கு அதிகமாக இருக்கு உனக்கு. ஐஸ்வர்யம் அதமத்தோசி மாம் நஜானாசி, நான் ஆர்மோ உனக்கு தெரியாது, நான் மட்டும் பேசுறதை நிறுத்தி விட்டேன்னால் உன்னை ஸ்தாபிக்கிறதுக்கு லோகத்தில் ஆள் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. நாங்கள் பேசினாத்தான் நீ நிற்கிற, உன்னையா யாருக்கு தெரியும்? தெரியாது. கீதா ஸ்லோகத்தினால ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த கீதையை லோகத்தில் அர்த்தம் புரிய எடுத்துரைத்தாலே தவிர கீதையில் சொல்லப்பட்டவனான்கிறது எப்படி தெரியும்? அதனால் ஆச்சாரியர்கள் பார்த்து இதோ பகவான் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்காமல் போயிருந்தால் நாம் அவ தெரிஞ்சின்றிருக்கவே மாட்டோம். நமக்கு ஹஸ்தாமலகமாக கரதலாமலகமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல பெருமானை கொடுத்தவர்களே ஆச்சாரியர்கள். ஆனால் அவர்கள் அனுஷ்டானம் எப்படி நடத்தி காட்டியிருக்கா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நமக்கு முக்கியமானது. இவர்கள் மூலம்தான் பெருமாளை சேவிக்கணும். வேதாந்த தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிறார், விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததின். குரு சந்ததியை வணங்குகிறேன், அதான் குரு பரம்பரை. குரு சந்ததியும் விகாகே தீர்த்த பகுளாம், தண்ணீர் கரபுரண்டோடிக்கொண்டிருந்தால் அது நேரம் இறங்க முடியாது. தடால்னு குதிச்சா உள்ள முழுகிப்படுவோம். அப்போ படித்துறை வேணும் இல்லையோ? படித்துறை இருந்து சரியாக இறங்கினாத்தான் நதியில் குளிச்சுட்டு ஜாகிரதையாக வெளியில் வர முடியும். பகவான்கிறவர் கரை புரண்டோடிடும் கங்கையைப் போலே, அதில் திடீர்னு நேரம் இறங்கிவிட முடியாது. ஆச்சாரிய சந்ததிங்கிற படிக்கட்டு மூலமாக தான் இறங்க முடியும். விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம், இது ரொம்ப குளிர்ந்து இருக்குது. பெருமாள் கோபமாக இருப்பார், ஆச்சாரியர்கள் குளிர்ந்திருக்கா, இந்த குளிர்ந்ததை கொண்டே கோபக்காரனை பற்ற வேண்டும். அவர் கோபக்காரன்னா கோபக்காரன் இல்லை, நாம் பண்ணுற தப்பை பார்த்து கோபப்படுறாரே தவிர அவர் இயற்கையில் கோபமுடையவர் அல்லர். அப்பப்போ தண்டனைக்காக கோபிக்கிறார், அந்த கோபமும் ஆச்சாரியர்களிடத்தில் கிடையாது. அவர்கள் எப்பவும் அனுகிரக விசிஷ்டர்களாக உள்ளார்கள். இப்படிப்பட்ட ஆச்சாரியனையே தெய்வமாக கொண்டாடணுங்கிறது தான் இந்த சம்பிரதாயமே. ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே. ஆச்சாரியனை தவிர மற்றொரு தெய்வம் யான் இலேன் தேவு மத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே. கண்ணுதின் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்தில் ஆசிரியமா மதுரகவியாழ்வார் பாடுறார், எனக்கு இவனை தவிர தெய்வம் தெரியாது, எங்கள் நம்மாழ்வார் எனக்கு ஆச்சாரியன், அவரை தவிர வேற தெய்வமே எனக்கு தெரியாது. ஆச்சாரியாதிக தேவதாம் அந்யாம்னம் அந்யாமகே, இதோ தேவு மத்தறியேன். அவர் அடிக்கடி குருகூர் நம்பி குருகூர் நம்பின்னு பாடுவார். யார் அவர்? குருகூர்னா திருக்குருகூர் ஆழ்வார்த்து நகரி, குருகூர் நம்பின்னா ஆழ்வார்த்து நகரில் அவதரித்த நம்மாழ்வார். காரிமாறன் சடகோபன் அவர் திருநாமம். குருகூர் நம்பி பரமயோகி, 16 வருஷம் யோகத்தில் எழுந்துள்ளிருந்தார், வாயை திறந்து பேசலே. அடுத்த 16 வருஷம் பாட ஆரம்பித்தார். 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அவ்வளவே. 32 வயசு ஆச்சு. அப்படியே பெருமானிடத்தை சேர்ந்து ஆனந்தமான கைங்கிற்றத்தில் ஈடுபட்டார். அவருடைய சிஷ்யர் தான் மதுரகவி ஆழ்வார். அவர் தங்க ஆச்சாரியனிடத்தில் மொத்தத்தையும் கேட்டுருக்கார். அவர் தன் ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்கிறார், நான் குருகூர் நம்பி குருகூர் நம்பின்னு ஏன் தெரியுமோ சொல்கிறேன், நான் வெறுமை நம்பின்னு சொன்னால் குணத்தாலே நிறைந்தவன் பொருள். குணபூர்ணன் பூ நம்பினா பூர்ணன் அர்த்தம், குணத்தால் நிரம்பியவளாக இருந்தால் நம்பி. அதே பெண்பால் சொல்லணும்னா நங்கைன்னு அர்த்தம், நம்பி நங்கை. நல்ல உயர்ந்த தமிழ் சொற்கள், நம்ம அதெல்லாத்தையும் அப்படியே மாற்றிட்டு போ. அதை போல் தமிழிடம் பேசுகிறதுக்கே ஆள் இல்லை, அப்படி பேசினா புரியவும் புரியாது. இப்போ நான் நல்ல குணசாலியாம் இப்படின்னவனா புரிஞ்சபாளே தவிர, குணத்தால் நிரம்பிய ஆண்மகன் குணம்னு சொல்லலாமா, அது வடமொழி சொல். பண்புகளால் நிறைந்த ஆண்மகனை நம்பி என்றுரைப்பர். பண்புகளால் நிறைந்த மகளிரையோ மாதரையோ பெண்ணையோ நங்கை என்றுரைப்பர். நங்காய் நங்குடுக்குதுவோ நம்பை, என்ன ஆழ்வாருடைய பாசுரமே இருக்கப்ப, நங்கை நங்கைன்னு கூப்பிடுறோம், நங்காய்ன்னு சொல்லலாம், நம்பின்னு சொல்கிறோம். அந்த நம்பிய பாடினே நான் நம்மாழ்வார்ந்தர் நம்பிய பாடினே தவிர, வெறுமை நம்பின்னு பாடி வச்சுருந்தா நீங்கள் ஒருவேளை திருக்குறுங்குடி நம்பின்னு நினச்சுன்னுட்டீங்கன்னா, திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் எங்கனையோ அன்னமீர்கால் என்ன முனிவது நீர்னுட்டு திருக்குறுங்குடியில் நின்ற நம்பி எழுந்துருளியிருக்கார். அவருக்கு சுந்தர பரிபூர்ணன் வடிவழகிய நம்பின்னு திருநாம். அழகால் நிரம்பியவன் திருக்குறுங்குடி நம்பி, அருளாலும் பண்புகளாலும் பக்தியாலும் நிரம்பியவர் திருக்குறுகூர் நம்பி. நான் நம்பின்னு பொதுவாக சொன்னேன்னா, நீங்கள் எங்கேயானு பெருமான பாடுறேன்னு நினச்சுன்னுட்டீங்கன்னா, அவன் எனக்கு தெய்வமே இல்லை, எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி, நாங்கள் குருகூர் நம்பியான ஆழ்வாரப் பாட வந்தோமே தவிர அப்பெருமானை பாட வரவில்லை. எவ்வளவு தூரம் இருக்கு வைராக்கியம்னால், இப்போ நீங்கள் ஆழ்வார்த்தன்னறி போனீங்கன்னா உள்ளே போனால் நேராக பொலிந்த நின்ன பிரானுடைய சன்னதி, அங்கே தான் அந்த தெய்வதேசத்துக்கு பெருமாள் இருக்கார். ஆதிப்பிரான் மூலமூர்த்தி, பொலிந்த நின்ன பிரான் உற்சவமூர்த்தி, மலிந்து சென்னல் கவரி வீசம் திருக்குருகூர் அதனுள் பொலிந்த நின்ன பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே என்று நம்மாழ்வாரே பாடியிருக்கார். அவருக்கு அத்தனையுமே அந்த பெருமாள் தான். ஆனால் மதுரகவி ஆழ்வார் கோவிலுக்குள்ளே வரைச்சே நேராக பொலிந்து நினைப்பிறான் சன்னதிக்கே போக மாட்டாராம். இங்கே இவர் சன்னதி, அங்கே நம்மாழ்வார் சன்னதி. இவர் உள்ள நுழைச்சவே இந்த கண்ணை இப்படி பொத்தி விடுவாராம், எங்கேயானு இவர் நம்ம கண்ணை பட்டுவிட போகிறார், வேண்டாம் நேராக அங்கே தான் கண் இருக்கணும்னு போகிறார். இது நியாயமா? பெருமானை சேவிக்க மாட்டேன்னு இவர் சொல்லலாமான்னா, அங்கே கண் போச்சுனாலே இங்கே கண் போகாது. அவர் இழுத்துடுவர், தன்னுடைய சேட்டித்தத்தாலும் குணங்களாலும் நம்மளை இழுத்துடுவர். அப்புறம் அவருக்கு கைங்கரம் பண்ணியிருந்தார், அவரையே காட்டிய ஆச்சாரியனுக்கு யார் கைங்கரம் பண்ணுறது? அவருக்கு பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கானவர் வருவா, எங்கள் ஆச்சாரியனுக்கு பண்ணுறதுக்கு நான் தான் கிடைச்சேன். அவருக்கு 10 பேர் கிடைக்கலாம், இவருக்கு நான் ஒருத்தர் தானே கிடைச்சேன். ஆழ்வார்களுக்குள்ளேயே பகவானுக்கு பாடுறதுக்கு 11 பேர் கிடைச்சா, ஆச்சாரியனை பாடுறதுக்கு ஒருத்தர் தானே கிடைச்சா, அதுலேருந்து ஆள் பற்றாக்குறைன்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லி இந்த ஒருத்தரும் அங்கே போயிட்டார்னா அப்புறம் நம்மாழ்வாருக்கு ஆர் கைங்கரம் பண்ண? அதனால தான் மதுர கவிகள் இப்படி கண்ணை பொத்தின்னு தான் போகிறான். ஆனால் அவரே ஒரு பாட்டில் சுருட்டார், இது அவர் விளக்கிறார். இப்போ தேவு மற்றறியேன் நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே, தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே, நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பார்த்தேன் நா இனிக்கவில்லை. அதுக்கப்புறம் மாத்தினேன், என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே, முதல்ல குறுங்குடி நம்பின்னு சொல்லி பார்த்தேன் நாவு இனிக்கவில்லை, எப்போ குருகூர் நம்பின்னு சொன்னேனோ அப்போது நா இனித்தது. அதனால் இனி இந்த திருநாமத்தை சொல்லியே பொழுதுபோக்குவோம், ஆழ்வார் பாடின திருவாய்மொழியை சொல்லியே நமக்கு காலம் கழியட்டும் என்று அந்த சுவாமி சொல்லுகிறார். ஆனால் அவரே என்ன பண்ணார், சட்டுன்னு தடுமாறி போய் கரியகோல திருவுரு காண்பன் திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன்னான். ஒரு நாள் பெருமானுடைய கரிய திருமேனியை சேவிச்சிட்டார், எல்லாரும் ஊர்க்காராக பிடிச்சுன்னுட்டா, மாட்டே மாட்டேன்னு சொல்லிருந்து இன்னைக்கு எப்படி இந்த பெருமாளை சேவிக்கலாம். நமக்கு தோணி என்ன நடந்துட்டு இருக்கு அந்த ஊரில், இப்போ ஏதாவது பக்தாள் இருக்கிற ஊரா நாஸ்திகால் இருக்கிற ஊரா, ஒருத்தர் போய் புரிந்திரன் பிரான் ஆதிப்பிரானை சேவிச்சுட்டு வரார், என்னம்மா சேவிப்புன்னு கேட்டுட்டுருக்காருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் பகவானை தாண்டி ஆழ்வாரிடத்தில் வந்துவிட்டார். ஆச்சாரியங்கிற பாகவதம் தான் அவருக்கு எல்லாமே. அந்த சமயத்தில் திரும்ப பெருமானிடத்தில் போனான், அவருக்கு பதில் சொல்கிறார், நான் ஒன்று நேர சேவிக்கணுங்கிற விருப்பத்தோடெல்லாம் போல, நான் சேவிக்க வேண்டாம்னு தான் இருந்தேன், ஆனால் பார்த்தா எங்கள் ஆழ்வார் முகம் ரொம்ப சுண்டி போயிருந்தது, ஏன் நம்ம தான் நல்லா கைங்கிற மாட்டிருக்கோம், ஏன் அவர் வருத்தப்படுறாருன்னு பார்த்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சுது, என்ன நம்ம சிஷ்யன் நமக்கெல்லாம் பண்ணுறானே தவிர நமக்கெல்லாமான தெய்வத்துக்கு ஒரு கும்பிடு போட மாட்டேங்கிறானே அப்படின்னு ஆச்சாரியனுக்கு வருத்தம் நான் புரிஞ்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் திருவுள்ள ஆனந்தப்படுறது தான் எனக்கு முக்கியம். அதனால் அவருக்காக போனால் போகிறதுன்னு ஒரு கைகூப்பல் நமஸ்காரம் பண்ணி வச்சேன். அதுக்கு தான் பண்ணினே தவிர நான் ஒன்று எனக்கு விருப்பங்கிறதுக்காக பண்ணல. நான் கைகூப்பின உடனே ஆழ்வார் முகத்தை பார்த்தேன், சிரித்தார். அதுதான் எனக்கு முக்கியம். இப்போது பொறுமை, நான் ஒன்று அவரைத்தான் பச்சனுங்கிறதுக்காகலாம் பச்சலே என்று சொல்லியிருக்கணும்னால் அப்போ ஆச்சாரியன் செய்த உபகாரம் உபகாரமானதாவது நம்முடைய நெஞ்சில் தூய்மையாக பட்டுமானால் அவர் திருவடிகளை விட்டு விலகவே மாட்டோம். அந்தேவாசியாக இருந்து கைங்கரியம் பண்ணி ஒரு பக்தனின் நிழலிலே ஒதுங்கி அவருக்கே தொண்டு புரிந்து உபதேசங்களை பெற்றிருக்க வேண்டும். அப்போ நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய அனுஷ்டானத்தில் முதன்மையானது எதுனால் தங்கள் ஆச்சாரியன் திருவடிகளையே பற்றி இருக்க வேண்டும். அதுதான் அவள் அனுஷ்டானத்தில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது எல்லாருமே பண்ணி காட்டினது. இப்போ ஆச்சாரியன் திருவடிகளை விடுத்து மற்றொரு திருவடிங்கிறது பிடிச்சிக்கலாம், ஆச்சாரியன் சொன்னாருங்கிறதுக்காக பெருமான் திருவடியை பற்றலாம். அந்த அளவுக்கு ஆச்சாரியர்களுக்கு முக்கியத்துவம் உண்டுன்னு பார்த்தோம். இதில் யார் முதல்வர்? முத முதல்ல நாதமுனிகள் தான் அவதரிக்கிறார். நேற்றே சொன்னேன், 9வது நூற்றாண்டு 823 அவதரித்தவர். நாதமுனிகளிடத்திலேருந்து ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கிறோம். கண்ணன் கீதையிலே அர்ஜுனனால் கேட்கப்பட்டான். அர்ஜுனன் கேட்குறார், எதுக்கு கண்ணா நான் சூறாவளியில் அடிச்சுன்னு போகிறாப்பில் அடிச்சுன்னு போகிறேனே, எனக்கு ஒன்று அப்படிலாம் இருக்கணும், கர்மங்களில் தப்பானதை பண்ணணுங்கிற எண்ணமே இல்லை, ஆனால் அடித்து போகிறானே எதற்காக, இப்படி இப்படி அப்படியா அவன் தூக்கி பந்தாடப்படுறார், சூறாவளியில் போகிறாப்பில் இருக்கே என்ன, நானே எம்ம சஞ்சலம் கி மன கிருஷ்ணன், இந்த மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது, அதை எப்படியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டனோம்னால் வாயோரிவ சுதுஷ்கரம், சூறாவளியில் எப்படி கட்டுப்படுத்த முடியலையோ அப்படி நான் பந்தாடப்படுறேனே. கண்ணன் பதில் சொல்கிறார், ஆமாம், இது எல்லாம் காமத்தினால ஏற்படுறது, குரோதத்தினால ஏற்படுறது, இதை நீ கட்டுப்படுத்தி ஆகணும், அதற்கு வழி சொல்கிறேன். என்ன பண்ணால் இதை கட்டுப்படுத்தலாம்? திரும்ப திரும்ப நம்ம மனசு ஒன்னிடத்தில் லயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன அர்ஜுனன் கேட்குறார். அபியாசேனது கௌந்தேய வைராக்கியனச்ச கிருஹியதே. ரெண்டு விஷயம் கண்ணன் சொல்கிறார். அபியாசம், அபியாசம்னா திரும்ப திரும்ப செய்தல், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்தல். அபியாசேனது கௌந்தேய வைராக்கியன, வைராக்கியம் பற்றின்மை, உலக விஷயத்தில் பற்றின்மை, பெருமானிடத்தே பற்று, வைராக்கியம் பற்றின்மை, ராகம் பற்று, இது ஒன்று. லோக விஷயத்திலெல்லாம் வைராக்கியம் வரணும், பகவத் விஷயத்தில் ராகம் ஏற்படணும். அடுத்த அபியாசம், எதை ஒன்றை தெரிஞ்சுக்கிறோமோ விடாமல் திரும்ப 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 சொல்லுதல். இப்போ ஜபம் பண்ணுறோம் பாருங்கள், அது திரும்ப திரும்ப சொல்கிறது தானே, ஒரே ஜபம். அந்த ஜபத்தை திரும்ப 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 பண்ணுறோம். 1000 மந்திரம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு மந்திரத்தை தெரிஞ்சுட்டு 1000 தரம் சொன்னோம்னா போகும். பல பேருக்கு இப்போ நன்னா நொட்டுரு பண்ணி ஓஹோன்னு சந்தை சொல்லி எனக்கு 1000 மந்திரம் தெரியும்வா, தெரியும், எத்தனை தரம் சொல்லியிருக்கீர்னா அது 1000மோ இல்லையோ, அதனால் ஒரு வருஷத்துக்கு 1 தரம் சொல்லுவேன்னு ஒன்றுமுன்னா அதனால் ஒன்றுமே நடக்காது. ஒன்று தெரிஞ்சின்றாலும் அதை பல முறை சொல்ல வேண்டும், இதுதான் அபியாசம். திரும்ப திரும்ப செய்யப்படுவது அபியாசம். வைராக்கியம் அந்த அபியாசத்திலேயே மனசு போச்சுன்னால் மற்றதுலேருந்து நம்ம உள்ளத்தை விளக்கிற மூலியம். அப்போது பகவத் விஷயத்தே ராகம், உலக விஷயத்தே விராகம், ராகம் பற்று, விராகம்ங்கிறது தான் வைராக்கியம். இந்த ரெண்டும் வரணும்னு கண்ணன் நமக்கு சொல்கிறார். இப்போ அப்போ அபியாசேனது கௌந்தேய வைராக்கியனச்ச கிருஹியதே, இதை நேராக நடைமுறைப்படுத்தினவர் தான் சுவாமி நாதமுனிகள். ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆணி அனுஷத்தில் காட்டுமன்னார்குடியில் திருவவதாரம் பண்ணவர், மூத்த ஆச்சாரியன். அவர் பிறந்த போதோ வளர்ந்த போதோ ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அவர் கையில் கிடையாது. அப்போ ஜகத்திலே உலகத்திலே ஆழ்வார் பாசுரங்கள் இல்லை, அது ரொம்ப தடைப்பட்டு இருந்த காலம். அது எங்கேயோ காலப்போக்கில் மறைஞ்சு இருந்திருக்கு, பிரச்சாரத்தில் இல்லைன்னு வச்சுக்கோ, இருக்குது ஆனால் பிரச்சாரத்தில் பிரசித்தமாக இல்லை, அது லோகத்திலேருந்தே கிட்டத்தட்ட மறைஞ்சு போயிட்ட காலம். இப்போ ஒரு தடவை ரெண்டு பேர் சிவகிருஷ்ணவர்கள் காட்டுமன்னார்குடிக்கு வரா, வந்தவா நாதமுனிகள் இடத்துல பாசுரம் பாடி காட்டுறா. அவள் என்னமோ தெரியல, விசித்திரமான ஈஸ்வர சங்கல்பம், நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியில் திருக்குடந்தை ஆறாவ முதன் கும்பகோணத்து பெருமாள், அந்த பெருமானை பற்றி 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். அந்த 10 பாசுரத்தையும் நாதமுனிகள் முன்னாடி சொல்லி காட்டுறா. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாசுரம் தான், 6வ முதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரையபுருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் சேணியர் திருக்குடந்தை, ஏரார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. என்னை உருக்குகிறாய், உன்னை நினைச்சு அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் கலைந்து அறைய உருக்குகின்ற நெடுமாலே, அப்படி உள்ள முருகி போறதேன்னு பாடுற பாஷம். அதனுடைய கடைசி பாட்டிலே, உடலை என்பின் பேச்சு முலையோடு அவ்வளவு இருண்டான், கடல் கடவையே சரணாக கொண்ட குருகூச்சடகோபன் என்று பாட்டு முடியறது. இந்த பாட்டை திரும்ப திரும்ப நாதமுனிகள் கேட்கிறார். பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, ஆழ்ந்த கருத்துடையதாக இருக்கே, இதிலே 10 பாசுரம் மட்டும் இருக்கே, ஆனால் கடைசி பாட்டை கேட்டால் 1000 துளிப்பத்துன்னு வருகிறதே. அப்படி வந்தால் என்ன அர்த்தம்? 1000 துளிப்பத்துன்னு 1000 பாட்டில் 10 பாட்டுன்னு தானே அர்த்தம். உடலை என்பின் பேச்சு முலையூடு அவ்வளவு உயிருண்டான், கடல் கலவையை சரணாக கொண்ட குருகூர் சடகோபன், குழலில் மலியச் சொன்ன 1000 துளிப்பத்து மடலதீர வல்லார். இந்த 10 பாசுரத்தை யார் தெரிஞ்சிருந்தாலும் காமருமானை நோக்கியற்கே அவ்வளவு தூரம் பெருமானுக்கு பிரீதியோடு இருப்பார்கள். முடிச்சுட்டார். கடைசி பாட்டை திரும்ப சொல்லி பார்க்கிறார். 1000 துளிப்பத்து 1000 துளிப்பத்து வந்திருக்கிற பக்தர்களே, அப்போ பாக்கி மிச்சம் 990 உங்ககிட்ட இருக்கா? இல்லை, எங்கள்கிட்ட இந்த 10 பாசுரம் மட்டும்தான் இருக்குது, பாக்கி 990 இல்லை. பின் எங்கே போய் தேடினா கிடைக்கும்? பாட்டில் தான் தேடி தேடி பார்க்கணும். தேடி பார்க்குறார். குழலில் மலியச் சொன்ன 1000 துளிப்பத்து பாடியிருக்கிறது யார்? ஆழ்வார் குருகூர் சடகோபன் சொல்லிட்டுருக்கார். அப்போ நாம் தென்குருகூருக்கு போகிறோம்னா அந்த ஊருக்கு போனால் இது கிடைக்கிறதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக திருக்குருகூருக்கு வந்து சேர்ந்தார். அவர் இருக்கிறது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் காட்டுமன்னார்குடி. திருக்குருகூர் இருக்கிறது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பாதையிலே பக்கத்தில் ஒரு 15 மைல் தொலைவில் சீவைகுண்டத்துக்கு பக்கத்து ஊர் திருக்குருகூர். அதெங்கே இதெங்கே, நம்ம பேசினுக்கிறது 1200 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் வர முடியுமா? வந்துட்டார்கள். வந்துட்டு ஊருக்குள்ளே வந்து ஒருத்தராக கேட்குறார், உங்களுக்கு 990 தெரியுமோ? 990 எந்த 990 கேட்குறீங்க? இப்போ நமக்கு இல்லையே குருகூர் சடகோபன் இங்கே ஒரு பாட்டு பார்த்தேன் நான், இதுதானே குருகூர், இதுதான் குருகூர், சடகோபன் இங்கு தான் இருந்தார், பாடல் இல்லையே எங்கள்கிட்ட இல்லையே என்று சொல்லிட்டு பராங்குஷ நம்பின்னு அங்கே ஒருத்தர் இருந்தார். அந்த சுவாமியை கைகாமிச்சு அவர்கிட்ட கேட்டுக்கும், இவர் தான் மதுரகவியாழ்வாருக்கு சிஷ்யர். அன்னைக்கு நம்மாழ்வார் வாழ்ந்திருக்கிறச்சே மதுரகவிகள் இருந்தார், அவர் சிஷ்யர் இந்த பராங்குஷ நம்பி. ரொம்ப வருஷமா, எத்தனை வருஷம்? நம்மாழ்வார் அவதரித்த 5000 வருஷம், நாதமுனிகள் அவதரித்த 1100 வருஷம், நடுவில் இருக்கிற 3900 வருஷம், அத்தனை வருஷம் ஓடிப்போச்சு. அது வரைக்கும் அந்த சிஷ்ய பரம்பரை அவர் இருக்கார், அவருக்கு தெரியுமான்னு வேணால் கேட்டுக்கோ. நாதமணிகள் அவரை சேவித்தார். சேவிச்சுட்டு உமக்கு தெரியுமா? தெரிஞ்சால் 1000 பாட்டை கொடுங்கார். நமக்கு அந்த 1000 பாட்டெல்லாம் தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், நம்மாழ்வார் பாடின 1000 எனக்கு தெரியாது, ஆனால் நம்மாழ்வாரை பற்றி பாடப்பட்ட 11 பாட்டு எனக்கு தெரியும். அவர் பாடின 1000 தெரியாது, ஆனால் அவரை பற்றி மதுரகவி ஆழ்வார் பாடினார்னு சொல்லணும் இல்லையோ, அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு 11 பாசுரங்களும் நான் அறிவேன், அதை உமக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லி கொடுத்துட்டார். அவரும் அந்த உபதேசங்களை பெற்று விட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறார். ஒன்று செய்யும், எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்லை, ஆனால் நீர் நியமத்தோடே நிஷ்டையோடே இந்த புளிய மரத்தரடியில் அமர்ந்து 12000 தடவை இந்த கணினி சிறுத்தாம்ப ஜபிக்கணும். ஜபித்தால் அப்போ நம்மாழ்வார் முன்னாடி தோன்றலாம், ஜபித்து பாரு என்று சொன்னார். உடனே தாமிரபரணியில் போய் நாதமணிகள் தீர்த்தமாடினார். போய் உட்கார்ந்துட்டார். அசையலே உண்ணலே உறங்கலே 12000 தடவை சொல்ல ஆரம்பித்தார். அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, விடாமல் விடாமல் ஓர் மந்திரத்தை அபியசிக்க வேண்டும். இதுதான் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. எங்கெங்கோ ஒன்றையும் சொல்லாத ஒன்றும் சொல்ல இருந்தா, பீஷ்மரிடத்தில் தர்மபுத்தர் கேட்டார், கிம் ஜபன் முச்சதே ஜந்துகு ஜன்மசம்சார பந்தனாத், எதை ஜபித்து, ஜபங்கிறது ஆலம்பனோபாய், எதை ஜபித்து ஆலம்பனமாக பிடிச்சிக்கிறது, அதையே பற்றுக்கொம்பாக கெட்டியாக பிடிச்சு சொல்கிறது, திரும்ப 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 அதையே சொல்கிறது. நமக்கு தோணும் நிறைய வெவ்வேறு படித்தா தானே சுவாமி, படிக்கிறதுலேயே ஒரு விருப்பம் இருக்கும், திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்லிட்டு போயிடலான்னா. எவ்வளவு படித்தவர் ஹனுமான், ஆனால் அவர் ராமநாமத்தை ஒன்றையே திரும்ப திரும்ப ஜபிச்சுட்டுருக்கார். எத்தனை நாடி சொன்னாலும் ஒரு திருப்தியாக இருக்குது. ரொம்ப படித்தவாள்னு வச்சுக்கலேன், ஒரு சின்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அவள் கேட்டுக்க மாட்டார், அவளுக்கு மேலே மேலே பெருசு பெருசாக படிச்சுட்டே இருக்கணும், இன்னும் கஷ்டமான புஸ்தகமாக படிக்கணும். அப்போ அந்த நிலையக்கு ஒருத்தர் போயிட்டாள்னாலே நித்திய நீர் ஜபம் பண்ணுறீரான்னா அதை விட்டுடுவா. ஏன்னா அந்த நிலைக்கு வசந்துட்டோன்னு நினச்சிட்டு இருக்காளோ இல்லையோ, அது தப்பான அபிப்பிராயம். என்னைக்காக இருந்தாலும் தினப்படி வைராக்கியம் அபியாசத்தை விட்டுடவே கூடாது. திரும்ப திரும்ப ஒரே ஒரு மந்திரம் தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த கண்ணு சித்தாம்பு 11 பாட்டு தானே, அதுக்கு என்ன தெரியுமோ பெருமை, இந்த 11 பாசுரங்களை 12,000 தடவை சொல்ல உடனே நம்மாழ்வார் நாதமுனிகள் முன்னே தோன்றினார். உமக்கு என்ன வேணும் கேளுன்னார். தேவரீர் தான் 1000 பாடித்தாமே, அதை வாழ்ந்து போகலான்னு வந்தேன். உமக்கு 1000 வேணுமா, இத்தனை நாள் அது மறந்து போச்சு. இந்தாரும் திருவாய்மொழி, என்ன உயர்வர உயர்நலமுடையவன் எவன் அவன் பாசுரம் தொடங்கி பிறந்தார் உயர்ந்தேங்கிற கடைசி பாசுரம் வரைக்கும் கிருஷ்ண பக்தியில் தோய்த்தெடுக்கப்பட்ட பாசுரங்கள். 1102 கொடுத்தார், வாங்கினுட்டார், நாதமுனிகள் பெற்றார். என்றோ மதுரகவி ஆழ்வார் பண்ணின உபதேசம் அதன் 4000 வருஷம் கழித்து நாதமுனிகள் பெற்றுட்டார். சரி தன்யோஸ்மி, எப்படி நன்றி சொல்ல போறேங்கிறது தெரியலே, ஒண்ணுமே இல்லாத நீச்சனுக்கு போய் இதை கொடுத்தீரே என்று திருப்தியா வாழ்ந்து விடை பெற்றுண்டு போக போறார். நம்மாழ்வார் நிறுத்துறார், ஏன் 1000 போருமா உமக்கு, பின்ன 1000 துளிப்பத்துன்னு 1000 தானே நான் கேள்விப்பட்டேன்னா, அது நான் பாடினது, நாம் பாடினதே இன்னும் 3 பிரபந்தம் இருக்கே, இந்த 1 மட்டும் இல்லை, திருவிருத்தன் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி பாடி அப்படின்னு தெரியவே தெரியாதே. நான் பார்த்த பாசனத்தில் 1000 துளிப்பத்துன்னு இருந்தது, அப்போ அவசியம் வாங்கிக்கிறேன், கரும்பு தின்ன கூலியா தாராளமாக கொடுக்கும், மற்ற 3 வாழ்ந்து விடை பெற்றுக்கட்டமாக போயிட்டு வரேன்னார். ஏன் இந்த 4 போருமா, மொத்தம் 24 இருக்கு தெரியுமான்னார். அதுவும் தேவரீர் தான் பாடியதான்னா, என் கூட 9 பேர்கள் பிறந்தார்கள், அவர்கள் அனைவரும் ஆழ்வார்கள் தான், பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார், திருமழிசி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், எத்தனை பேர், அதுக்கு நடுவில் ஆண்டாள், இந்த பக்கத்தில் முதுகவி ஆழ்வார், பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மொழிச ஐயன், அருள் மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தூளினர் பாணன்னர் கலியன், ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு என்ன 10 பேர் பிறந்தோம், நாங்கள் ஒன்று சேர்ந்து 4000 பாசுரம் பாடியிருக்கோம், அதில் 1000 தான் அவங்க கொடுத்துருக்கேன், மிச்சம் வேண்டாமா, தாராளமா அப்படின்னு தெரிஞ்சால் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறேன், சரின்னு 4000 பெற்றார். அப்போ நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு 4000 பாசுரத்தையும் அனுகிரகித்தார். அப்புறம்தான் இந்த லோகத்தில் அது பிரச்சாரமே தொடங்கிது. நடுவில் 4000 வருஷத்துக்கு அது இல்லவே இல்லை. இந்த 4000 எது பெற்று கொடுத்தது, ஒரு சின்ன 11 பாட்டு, 11 பாசுரம், அதுவும் சின்ன சின்ன பாசுரம், கண்ணஞ்சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணி பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குரு நம்பி என்னக்கார் அன்னிக்கு உங்கள் குரும் என்னாவுக்கே, இவ்வளோதான் ஒரு பாட்டு. இதே நம்மாழ்வார் ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னா 8 வழி, எழுசீர் அக்கழி எண்ஷீர் கழிநடி அரிசீர் கழிநடிநடி ஆசிரிய விருத்தங்கிறோம், எண்ஷீர் கழிநடிநடி ஆசிரிய விருத்தங்கிறோம், ஆசிரியப்பா விருத்தப்பா பெரிய பெரிய தரவகோச்சர கலிப்பா என்னென்ன இரும்பு கடலையாக பல்ல உடச்சிருமோ அத்தனை பாட்டு பாடியிருக்கார் ஆழ்வார். அந்த எல்லா பாட்டையும் இவர் பெறுவதற்கு எடுத்துன்னு முயற்சி என்ன தெரியுமோ, கண்ணன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனே நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு அவங்க தூரம் என்னாவுக்கே. இதை போல 11 பாட்டு, 11 வினாடி வச்சா கூட வேகமாக சொன்னோம்னா 2 நிமிஷத்தில் கண்ணன் சிறு தாம்பி சொல்லி முடிச்சுடலாம், அவ்வளவே. அந்த 2 நிமிஷத்து பாசுரங்கள் சேவாகாலம் பண்ணுறோம் 4 ஆகும், 4000 அத்தனை பெருசையும் பெற்று கொடுத்ததுனால் அப்போ ஜபம் ஆலம்பனம் திரும்ப திரும்பத்தான் அபியாசம். ஒரு விஷயத்தை ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை விடாமல் ஸ்ரத்தையோட பக்தியோட சொல்லிட்டே இருந்தோம்னால் அந்த பெருமான் சுப்ரீதனாக சுப்பிரசன்னனாக ஆக்குகிறான். நாளே ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தில் முதல்ல நாதமுனி அவர் என்ன அனுஷ்டானம் பண்ணியிருக்காருனால் அவர் உபதேசமே பண்ணையா இருக்கும், அனுஷ்டானம் மட்டும்தான் பண்ணியிருக்கார். அவர் பண்ணி காட்டியது திரும்ப திரும்ப ஜபம், நியமத்தோட ஜபம், நிஷ்டையோட ஜபம். அவர் பெரிய யோகி, அஷ்டாங்க யோகம் முழுக்க கையில் வச்சிருந்தவர், யோக ரகசியங்கிற சாஸ்திரத்தை எழுதினவர். ஆனால் அவர் அந்த பக்கம்லாம் போல, அவர் சொல்லியிருக்கிறது பெருமானை குறித்து ஜபிங்கோ, ஆழ்வார் ஆச்சாரியர் கொடுத்து ஜபிங்கோ, தன்னடையே கிடைச்சிடும், அவ்வளவுதான் நாம் அறிந்தது. இதை ஒன்றும் பெரிய யோகமாக அதாவது ஒரு மார்க்கமாக பண்ணணுங்கிறதே இல்லை, ஆனந்தமாக அனுபவமாகவே பண்ணிட்டு போகலாம் இல்லையோ. பகவன் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம், அப்போ என்ன அவரை தட்டி தட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டேரு அப்படிங்கிறதுக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோமா, ஆனந்தத்துக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறமே தவிர, இன்னைக்கு பார் இன்னைக்கு ஒன்றது 108 தினம் சொல்லிட்டேன், 1008 தினம் சொல்லிட்டேன், எனக்கு 1008 காசு கொடுத்துருவியோ இல்லையோ அப்படிங்கிறதுக்காக ஜப்பான் இல்லையே. அவன் ஆனந்தத்துக்கு நம்ம ஆனந்தத்துக்கும் நான் தூய்மை அடையிறதுக்கும் நாக்கு தூய்மை அடையிறதுக்காக ஜப்பம் பண்ணுறோம். அதனால் வைராக்கியம் புரிஞ்சுக்கணும், அபியாசம் தெரிஞ்சுக்கணும், இதை நம்ம ஒத்தரும். இப்போ நமக்கு ஆச்சாரியன் மந்திரத்தை உபதேசிக்கிறார், ஒரு நாளைக்கு இத்தனை தடவையாவது அது மந்திரத்தை இத்தனை தடவை ஜபிக்கணும்னா உடனே எண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த நமோ நாராயணாய மந்திரம் ஆச்சாரத்தில் உபதேசம் பெற்று வந்தேன், எட்டு எழுத்து மந்திரம் நமோ நாராயணம் நமோ நாராயணம் நமோ நாராயணம் நமோ நாராயணம் இப்படி நின்றுட்டே இருந்தார். வேகமாக ஒருத்தர் நின்று இருந்தார், என்ன சுவாமி நின்றுட்டே இருக்கீங்கன்னா 108 எண்ணணம்னார். எதேன்னு கேட்டேன், ஒரு நிமிஷம் அது மறந்து கொடுத்தது. எதே 108 எண்ணணம்னு சொன்னால் எதை எண்ணணும்னு ஒன்னே சுவாமி 108 என்றதில் புத்தி படுத்து. ஆனால் எதையோ எதை எண்ணின்ற போனால் ஓ நமோ நாராயணாயா எண்ணின்றதே ஞாபகம் வந்தா எண்ணிக்கையில் புத்தி படக்கூடாது, அந்த நாமத்தில் புத்தி இருக்க வேண்டும். இப்போ 1-2 எண்ணிக்கை தப்பினதுனால ஒன்றும் குற்றம் இல்லை. இப்போ நாமத்தை என்ன இப்போ ஏதான் நிர்பந்தத்தினடியாக சொல்கிறோமா, வெறும் கடமைங்கிறதுக்காக பண்ணுறோமா, எப்போ ஆனந்தமான கைங்கரியமாக பண்ணுறோமோ அப்போ என்ன பெருமாளுங்கிட்ட வந்து என்னுடைய நாமத்தை நீ வந்து இத்தனை 108 பதில் 107 சொன்னியாமே 110 சொன்னியாமே ரெண்டு கூட சொன்னதுனால உனக்கு தண்டனை அப்படின்னு தானே சொல்லிட போகிறாரா? அடைவு கிட சொல்லலாம், இப்படித்தான் சொல்லணுங்கிற தேவையே இல்லை. நாமங்கள் சிதைந்தாலும் சொல்லலாம், எண்பரு கண்ணல தொண்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே. ஆழ்வார் முதல் பத்திலே 2 திருவாய்மொழியிலே நாரணன் தென்கடல் சேரேன்னு ஆரம்பித்தார். கண்ணன் கடலினை நண்ணும் மடமுடையீர் எண்ணும் திருநாமம் தென்னன் நாரணமே. கடைசியில் 10-5 திருவாயில் போய் நாரணமே மறுபடியும் நாரணன்கிறார். நாராயணன் இதென முழு திருநாமம், அது என்ன நாரணமே நாரணமே அது குறிக்கலாமா? அப்படியே சொன்னால் நாராயணன் நாலு இருக்கிறச்சே நாராயணன் என்றவர் சொல்கிறார் என்னால் அதை போல நான் நாமத்தை சிதைத்தே சொன்னாலும் ஒன்றும் தப்பாயிடாது. பெருமான் அத்தனை சுலபன், நான் அந்த மாதிரி தப்புன்னு சொல்ல போகிறதில்லை, தப்பினாலும் பெருமான் அதை தப்பாக எடுத்துக்கிறதே இல்லை. அதனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, திரும்ப திரும்ப அத்தையே செய்தோமா அதில் நம்பிக்கை வருதாங்கிறது முக்கியம். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரியவாக பண்ண மாட்டான், அதாட்டண்ணா படிச்சுக்கிட்டேன் போரும் அப்படின்னு அதில் ஒரு வெறுப்பு வந்துடுறது பாருங்கள். அப்படி இல்லாமல் பெருமானுடைய நாமத்தை சொல்கிறோம், ஆச்சாரிய நாமத்தை சொல்லோம்னு அதில் ஸ்ரத்தையோடு இருக்கணும். அதனால் நாமே யாரெல்லாம் ஆச்சாரியிடத்தில் உபதேசம் பெற்றுருக்கோமோ விடாமல் கொஞ்சம் தடவையாவது கொஞ்சம் நேரமாவது ஒரு அரை மணி நேரமாவது அபியாசத்தில் ஜபத்தை திரும்ப திரும்ப பண்ணுவதில் செலுத்த வேணும். ஆனால் நம்ம ரொம்ப வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம், ஓடுறோம் ஆடுறோம் எல்லா வேலையாக இருக்கு. இப்போ அதெல்லாம் சின்ன சமாச்சாரம்னா உட்காண்டு அரை மணி நாள் என்னால் பொழுது வீணாக்க முடியாதுன்னு அது கூடாது. ஆனானப்பட்ட நாதமுனிகளே அந்த பொழுதை வச்சு தான் அந்த 11 பாசுரங்களால் தான் 4000 பாசுரத்தையும் பெற்றிருக்கார். ஒன்று அடுத்து அவருக்கு ஒரு சிஷ்யம் இருந்தார் உய்யக்கொண்டார்னு அவருக்கு திருநாமம் நாதமுனிகள் அடுத்து உய்யக்கொண்டார். அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக பொதுவான கண்ணோட்டத்தோட ஒரு அர்த்தம் சொல்கிறார். நாதமுனிகளிடத்தில் இப்போ 2 சொத்து இருக்குது, இந்த கையில் சொத்து யோக ரகசியம் அட்டாங்க யோகம், இந்த கையில் சொத்து 4000 திவ்ய பிரபந்தம். 2 சொத்து கையில் வச்சுருக்கார். சிஷ்யாளுக்கு சொத்து கொடுக்கணுமோ இல்லையா, அப்பா அம்மா இருந்தா இந்த சொத்து கொடுப்பார், ஆச்சாரியனாக இருந்தா அந்த சொத்து கொடுப்பார், வேறு என்ன அவர் கொடுப்பார், அவர்கிட்ட காசு இல்லையே, அவர்கிட்ட இருக்கிறது பக்தி ஞானம் வைராக்கியம் அதைத்தான் அவர் கொடுக்க போகிறார். அப்போ ஆச்சாரியன் சிஷ்யாவை கூப்பிடுறார், உய்ய கொண்டார் உமக்கு எந்த சொத்து வேணும், இதோ 4000 திவ்ய பிரபந்தம் வச்சுருக்கேன், இதோ யோக ரகசியம் வச்சுருக்கேன், எந்த சொத்து வேணும்னு கேட்கிறார். சுவாமி ஆச்சரியமாக பதில் சொல்கிறார், பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ, வேண்டாம் எனக்கு யோக ரகசியம் வேண்டாம் எனக்கு திவ்ய பிரபந்தம் தான் வேணும் என்ன உய்யக்கொண்டார் கேட்குறார். நாதமுனிகளுக்கு ஆச்சரியம், யோக ரகசியம் தான் எவ்வளோ வசதி, அப்படியே நேர பெருமானனீர் அனுபவிக்கலாம், கண் முன்னாடி அவர் தோற்றுவார் அனுபவிக்கலாமேங்கிறார். அந்த சுவாமி பதில் சொன்னார், வீட்டில் ஒருத்தர் மரித்தார் இறந்துட்டார் இன்னும் சரீரம் கிடக்கிறது, அதே சமயத்தில் இந்த உள்ளில் உட்காண்டு எப்போ அடுத்து பொண்ணுக்கு கல்யாணம்னு பேசுவோமான்னார். பேச மாட்டோமோ இல்லையா, இன்னும் கிடக்கிறது எடுக்கலே சம்ஸ்காரமே பண்ணலை, அதுக்குள்ளே பக்கத்து உள்ள உட்காந்து ஆறான பொண்ணுக்கு கல்யாணம் பேசுவாடன்னா அப்படி இருக்கு நீ சொல்கிறதுன்னா. அப்படின்னா யோக ரகசியம்ங்கிறது ஒருத்தன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கொண்டு பெருமானோட ஒரு ஜீவன் மட்டும் அனுபவிக்கிறது. அதை நான் பண்ணிட்டு இருந்தேன்னா உலகம் முழுக்க பகவானை அடையாமல் தவிச்சுருக்கிறச்சே அதான் பிணங்கிடந்தா போலே, லோகம் முழுக்க பெருமானை கிடைக்கலே தவிச்சுருக்க அவள் எல்லாருக்கும் யோக ரகசியம் சொல்லிக் கொடுக்க முடியாது, அது யாரோ சிலருக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர மொத்த பேருக்கும் யோக ரகசியம் எடுபடாது. அப்போ லோகத்தார் பெருமானை அடையாமல் தவித்து கொண்டிருக்கும் போது யான் மட்டும் யோகத்தாலே பெருமானை அனுபவித்தால் அப்போ பிணம் கிடக்க மனம் புணர்வாலே போலே, அது நமக்கு வேண்டாம், ஆனால் 4000 திவ்ய பிரபந்தம் கிடைத்தால் இந்த மொத்த பேருக்கும் பிரசாதமாக கொடுத்துருவேன். அவனவன் அவனவன் சொல்ல சொல்ல கண்ணனை அனுபவிக்க போகிறான். அப்போ லோகம் முழுக்க கிட்ட அனுபவத்தில் ஈடுபடும், அதுதான் நமக்கு வேணுமே தவிர தனித்த அனுபவம் எனக்கு வேண்டாம். என்ன இந்த சுவாமி சொல்கிறார், அப்போ பகவத் அனுபவம்னாலே தனியான அனுபவமாக இருக்கக்கூடாது, கூட சேர்ந்து. அதுக்கு தான் ஆண்டாள் எவ்வளோ சின்ன குழந்தை, கூடியிருந்து குளிர்ந்து என்று பாட்டே ஆரம்பிச்சது சொல்லியோ, நீராட போதுவீர் போதுமினோ நேரழகீர். குழந்தைகளை எல்லாரும் குளிக்கிறதுக்கு வாருங்கோ, மார்கழி நீராட்டத்துக்கு போகிறோம், கூடியிருந்து குளிர்வோம். அதுவும் ஆண்டாளுக்கு எவ்வளோ ஆசை, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு ஆம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வரையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. பாலாலே சமைக்கப்பட்ட சோறு பார்ச்சோறு, 60 படி பால் 60 அரிசி. இந்த மாதிரி எங்கேயான தளிகை பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, 60 படி பால் 60 அரிசி. சுவாமி இது ஆகவே ஆகாது சுவாமி, கையை விட்டு தொழாவினா கூட அரிசியே கிடைக்காது போட்டிருக்கேன்னா அதை இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு பாதாம் பருப்பு, ஒரு பாதாம் பருப்புக்கு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு பிஸ்தா பருப்பு, ஒரு பிஸ்தா பருப்புக்கு ஒரு கல்கண்டு, இதை போல் போட்டுவிட்டால் அதெல்லாத்தையும் சேர்த்து 7 மண்ணாழி கலரணும், தோள்பட்ட வலி கண்டு போடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்ச்சோறு தயாராகும். அதில் 1:3 நெய் சேர்க்கணும், 1:1, 1:1 கிடையாது, 1:3 நெய். அந்த நெய் வாயில் படுறதோ இல்லையோ இங்கே வழியணும், முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. இதெல்லாம் சொல்கிறது செழிப்புன்னு அர்த்தம். சமிருத்தி கண்ணன்னாலே சமிருத்தம், குணங்களாலே சமிருத்தம், செல்வத்தாலே சமிருத்தம். அவன் தொட்டு தொட்டு வளர்த்த ஒரு பசுவும் அவனை விட வசனத்தில் நிற்கிறது. அப்போ பாலுக்கு குறவா, தயிருக்கு குறவா, நெய்க்கு குறவா, ஜகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆனந்தமாக இருக்கணும். நாம் கூடி இருக்கணும், கூடி கிருஷ்ணானுபவம் பண்ணி அவன் திருவடிகளுக்கே தொண்டு புரிந்திருக்க வேணுங்கிறது. இது ஒன்றும் பெரிய யோகி ஆண் அப்படியே 80 சொல்லலை, பெண் குழந்தை 5 பெண் ஆண்டாள் கோதா என்னும் நாச்சியார். அவள் இவ்வளவு சுலபமாக ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு எத்தனையோ 1000 முன்னாடி பாடியிருக்கணும்னால் அப்போ எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிற புத்தி, ஆனந்தமான அனுபவம், அத்தனை பேரும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம், இது இருக்கிறவே தானே இந்த பாசுரமே பாட முடிஞ்சது. கூடியிருந்து குளிர்ந்து கரவகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்து உண்போம். சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு, ஆனால் சக்கரை பொங்கல் சாப்பாடாகுமா, கொஞ்சம் சாப்பிடலாம். ஒரே பசியாக இருக்குன்னா சக்கரை பொங்கல் கொடுத்தாலும் ஒத்து வராது. பசியாக இருக்குன்னா என்ன கொடுக்கணும், தத்யோனம் கொடுக்கணும். அப்படின்னா நல்லா சாப்பிடலாம், தத்யோனமே சாப்பிட்டுருந்தா சுவாமி என்ன சுவாமி மோர்சா அதை போட்டு அனுப்பிச்சி விட்டார் இவர், அதுக்கு தான் சக்கரை பொங்கல். அப்போ தத்யோனம் நிறையா சாப்பிட்ணும், சக்கரை பொங்கல் குறைசாக சாப்பிடணுமோ இல்லையோ, அடுத்த பாட்டு தத்யோன பாட்டு, 27 பாசுரம் சக்கரை பொங்கல் பாசுரம், 28 கரவகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெண்ணையை போட்டு பிசிஞ்சு துளி தயிர் விட்ட அதுக்கு திராட்சை போட்டு மாங்காய் போட்டு மாதுளம்பழம் போட்ட தத்யோனம், வெறுமை மோர் பிரசாதமா, அதில் வேண்டியது எல்லாத்தையும் போட்டு தத்யோனத்தை சாப்பிடணும்னால் அது கூடியிருந்து குளிர்ந்து. இந்த ஒன்று என்ன, ஆண்டாள் ஒரு நாள் சக்கரவங்கள்லாம் பண்ணதே இல்லை. அந்த அக்காரடிசில போல பகவத் அனுபவம்னு அர்த்தம், தத்யோனத்தை போல பெருமானுடைய அனுபவம்னு அர்த்தம். அந்த அனுபவத்தை எல்லாரும் சேர்ந்து பண்ணம்னால் ஆழ்வார் பாசனம்தான் வழி. இப்போ இந்த தத்யோன பாட்டு, கரவழ்பின்சென்னு பாட்டு, கூடார வெல்லும் சீர் பாட்டு, சக்கர பொங்கல் பாட்டு, இந்த ரெண்டையும் சொன்னேன், உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுது, எல்லாரும் சிரிச்சு இப்போவே கிடச்சா தேவலையோன்னு கூட தோணித்து, வாஸ்தவம் தானே. அதே இப்போ கொஞ்ச நாள் யோக ரகசியத்தை பற்றி சொல்லட்டுமா, எப்படி பண்ண யோகம்னு பார்ப்போம். முதல்ல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, சமாதி, இதில் 8 போகணும்னா முதல்ல யமம், நியமம், ஆசனம், சாப்பிடக்கூடாதது எல்லாத்தையும் விட்டுடு, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பாய், சுவாத்தியாய ஞான யோகம், தினப்படி 8 வேதாத்தியன பாராயணத்தோடு திரும்ப திரும்ப அந்த அர்த்தங்களை சொல்ல வேண்டும். வாக்கும் மனமும் மொழியும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ தத்தனை நாளைக்கு கார்த்தால 3:30 எழுந்துடணும், பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள தீர்த்தமாடி ஜபாலம்பனம் பண்ணி கார்த்தால கைங்கிரத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னென்ன அக்னி காரியமும் முடித்து அடுத்து பெருமாள் ஆராதனத்துக்கு அபிகமனம் போய் எல்லாத்தையும் சேர்த்துன்னு வரணும். உபாதானம், இச்சியா, சுவாத்தியாயம், யோகம், இது ஒன்னொன்னும் பண்ணுறதுக்குள்ளே மூச்சு விட்டு போடும். அதுக்கு நடுவில் தியானத்தில் அமரணும்னா ஆசனத்தில் உட்காரணும், இழைப்பின இயக்கம் நீக்கி மூச்சு காத்து வெளியில் போகக்கூடாது, உள்ளே போகக்கூடாது, ஓரிடத்துல கும்பகமாக நிறுத்தி 2 புருவத்துக்கு நடுவிலே கண்களை கொண்டு வந்து நிறுத்தி இந்திரியங்கள் ஓடாமல் அனைத்தையும் அடக்கி பிடித்து கண்ணு காது மூக்கு எங்கு இல்லை மனசு எங்கு இல்லை ஓர் முகப்படுத்தி அப்படியே உடம்பு முழுக்க புற்று வச்சு கொடுத்துனா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பகவத் தியானத்தில் இருக்க முடியும். இதுதான் யோக ரகசியம். இப்போ அது புரிஞ்சுதா இல்லை சக்கரமங்கல் தத்துவம் புரிஞ்சுதா? நிச்சயமாக யோக ரகசியம் பண்ணோம்னாலே சரிசேவர் இதோ சொல்லிட்டு இருக்கார், அவரும் பண்ணலே நம்மளும் பண்ண போகிறதில்லை, அதுன்னு உடனே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லையோ? அதே சக்கரமங்கல்னு சொல்லச்சே வாஸ்தவம்னா இது நடக்கும் போல் இருக்கே, நம்மளும் பண்ணலாம் நம்மளும் பாடலாம் போட்டிருக்கேனால் இதனால தான் உயர்கொண்டார் அன்னைக்கே சொல்லிட்டார், யோகத்தின் மூலம் போகணும்னு சொன்னால் அது ஒருத்தன் ஒருத்தியை அனுபவிக்குமா போலே. ஆனால் திவ்ய பிரபந்தத்தின் பக்கம் போகிறோம்னால் மொத்த பேரும் ஆனந்தமாக சேர்ந்து ஒத்தனை அனுபவிக்கிறா போலே. இதுதான் நடக்கும், இதுதான் வாழ்க்கைக்கு வேணும், அது நடக்காது. அதனால தான் நாள்பட நாள்பட யோகத்தையே கைங்கரிய ரூபமாக ராமானுஜர் நமக்கு மாற்றி கொடுத்துட்டார். ஆதிசேஷந்தான் பதஞ்சலியாக பிறந்தார், பதஞ்சலி தான் யோகசாஸ்திரம் எழுதியிருக்கார், அதே ஆதிசேஷந்தான் ராமானுஜராக பிறக்கிறார். அப்போ அவர் திரும்ப திரும்ப யோகசாஸ்திரத்தை உபதேசிக்கணுமோ இல்லையோ? ஏன் உபதேசிக்கலைன்னா அவரே தான் பதஞ்சலி, அப்போ அவரே யோகத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் இனிமே இதை போன்ற யோகம் லோகத்தில் எடுபடாது. யமம் நியமம் ஆசனம் பிரத்யாகாரம் பிராணாயாமத்துக்கெல்லாம் யார் வரப்போகிறான்? அதுக்கெல்லாம் ஆள் இருக்க போகிறது இல்லைங்கிறதுக்காக யோகத்தையே பிரேமமாய் கைங்கரியமாய் மாற்றி கொடுத்துட்டார். பெருமானிடத்தில் பக்தி கைங்கரியம்னு அதுவே யோகம். ஏன்னா யோகம் எதுக்கு பண்ணுறோம்? சித்த நிர்விருத்தி, சித்தத்தை ஓடி போகாமல் ஒருமுகப்படுத்துறதுக்கு, அதை அந்தர்முகமாய் உள்ள இருக்கிற பகவானை குறித்து தியானிக்க வைக்க. அது நாள்பட நாள்பட சிரமமாக பட போகிறது. அதனால் ஒன்று செய், இந்த உள்ள இருக்கிறவனை பார்க்கறதுங்கிறதெல்லாம் மனநம் நடக்காது. இந்த வெளியில் விக்கிரக ரூபத்தில் பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு பூத்தொடு நாமசங்கீர்த்தனம் பண்ணு, ஆடு பாடு பெருக்கு முழுகு பண்ணு என்ன, இதை இப்படியே கைங்கர ரூபத்தில் கொடுத்துட்டார். ஏன்னா அது இனிமேல் நடக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு. இந்த முதல்து நடக்குமோ நடக்காதோ, கைங்கரியங்கிறது நடக்குமோ இல்லையோ, அதைத்தான் உய்யக்கொண்டார் அன்னைக்கே தொடங்கி வைத்தார். ஆக பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ, ஒருத்தனை பார்க்கக்கூடாது, என் ஒருத்தன் லாபத்துக்காக நான் இருக்கேன், ஊர் லாபம் எனக்கு முக்கியம், அனைவரும் நன்மை அடையணுங்கிற பரந்த கொள்கை. இதைத்தான் மனித நேயம்னு சொல்கிறோம் இல்லையோ, அதை அப்படியே நம்படப்படுத்தி இல்லை நமக்கு உடனே தோணும் சாமி அவர் என்ன சாமி அவளுக்கெல்லாம் நிறையா ஞானம் இருக்குமோ இல்லையோ, அப்போ என்ன செஞ்சுருக்கணும் அவர், இதையும் கூடும் அதையும் கூடும், அதுக்கு என்ன இப்போ இதில் பாதி தெரிஞ்சுக்கிறேன் அதில் பாதி தெரிஞ்சுக்கிறேன், நம்மளாக இருந்தால் இதையும் விடுறதுக்கு மனசு இருக்காது அதையும் விடுறதுக்கு மனசு இருக்காது, ஏதோ இதையும் கொடுமேன்னா அந்த தப்பெல்லாம் ஒரு குழப்பம் பண்ணவே இல்லை. நமக்கு தெரிஞ்சதை ஒன்றை தெரிஞ்சுப்போம், அதை தெரிஞ்சுனுட்டாலே இதில் ஆச்சரியம் என்ன, நம்மாட்டம் புத்தி குறைவாக இருந்து ஒன்று போகணும்னு சொன்னவர் இல்லை அவர், அதீத புத்தி இருக்கிறவர். ஆனால் புத்தி இல்லாததுனால போகணும்னு அவர் சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு அது பிராப்தி இல்லை, எனக்கு புத்தி இருந்தாலும் சரி நான் ஏன் பண்ணணும், அதை இப்போ எனக்கு கண்ணன் ஆனந்தமாக அனுபவம் கொடுக்குறார், மொத்த பேரோட வா அனுபவம் தரேன்னு சொல்கிறார். எனக்கு தெரிஞ்ச தமிழில் இருக்கு ஆழ்வாரோ பக்தர்கள், அவர்களுக்கு பின்னாடியே கண்ணன் அலைஞ்சிருக்கார், அப்போ என் பின்னாடியும் வருவார் எனக்கு தெரியறது, போருமே, இதுதான் எனக்கு சிறந்த வழி, இது போருமே அப்படி சொல்லலை, இதுதான் சிறந்தது என்ன அவர் தேர்ந்தெடுத்துட்டுருக்கார். ஏன்னா நாம் சின்ன வழிகளாக இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவாமி ஒரு புட்பத்தை எடுத்து பெருமாள் திருவடியில் போட முடியும், உங்களாட்டெல்லாம் ஓஹோன்னு மந்திரம்லாம் சொல்ல முடியாதுன்னு வா, இது நியாயமான பேச்சே இல்லை. என்னமோ மந்திரம் சொன்னால் ஓஹோன்னு சொல்கிறதாகவும் புட்பாரச்சனை பண்ணால் மட்டம்னு அர்த்தமான, எதுவாக இருந்தாலும் அதே சமமாகத்தான் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ ஒரு சக்கரபங்களை பற்றி சொன்னும் இல்லையோ, இதை பண்ணுறதுக்கு ஒரு படி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்திய பணத்தின்படி பார்த்தா 1000 ரூபாய் நிச்சயம், நல்லா நெய் குத்தி முந்திரி பருப்பு தாதாம் பருப்புலாம் சொன்னாலே காசு, நான் இப்போ சொன்னேன் பாருங்க முதிரி ரூபாதான் பருப்புன்னு சொன்னால் காசு கொடுத்தா தான் கிடைக்கும், அதை கண்ணாடி உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறத பார்த்தாலே பணம் கட்டணும், அப்படி இருந்தால் ஒரு படி சக்கரமங்கல் பட்டா வருமாகும். அப்போ அப்படி ஒருவேளை கொடுத்தா தான் பெருமாள் ஏற்றுப்பறான்னா அப்படின்னு வாயால் சொன்னாலே கூட ஏற்றுனுடுறார், சமர்ப்பிக்கணுங்கிறதே இல்லை, வாயால் இப்போ நான் சொன்னேன் பாருங்க அப்போவே பெருமாள் சக்கரமங்கல் சாப்பிட்ருப்பார். ஆனால் உடனே என்ன பண்ணிவிடுவா, அப்போவே சக்கரமங்கல் சாப்பிட்டாரோ இல்லையோ அது அந்த பிரசாதத்தையே உங்களுக்கும் கொடுத்துட்டேன் விடுவா, அப்படின்னா பண்ணவே வேண்டாமே, நான் வாயால் சொல்லியிருக்கிறச்சே பெருமாள் சாப்பிட்டா, அப்போ அதையே எடுத்து உங்களுக்கும் கொடுத்துட்டோம்னா காசே செலவில்லை, ஆனால் உள்ள நிறைந்து சக்கர பொங்கல் நன்னா இருப்பாங்க. ஆகவே அனைவரும் சேர்ந்து பெருமான் அனுபவிக்கணும், தனித்து கூடாது. யாத்திரை போவோம், பத்ரிகாசிரம யாத்திரை முக்திநாத் யாத்திரைன்னு விட்டு ஒரு கோட்டியாக 40 பேர் போயிருக்கா 80 பேர் போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு வண்டி இறங்கின உடனே முதல்ல நம்ம போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடணும், மற்ற யாரும் இல்லாத இருந்துச்சே நம்ம வேகமாக ஓடிப்படுவாள், என்ன வண்டியிலேருந்தே இறங்கியிருந்தாலே காணும்னு அங்கே முன்னாடி போய் நிற்பாள், அதுக்கப்புறம் வயசானவரோ தர அடுத்தவர் இறங்கி அங்கே வர்றதுக்குள்ளே இவள் திரும்பியே வந்துடுவாள், என்னாச்சு நீங்கள் சேவிக்கலையாண்ணா, நாங்கள் நன்னா நீங்கள் எல்லாம் சேவிக்கிறதுக்கு முன்னாடி நான் தனியாக சேவிச்சுட்டு வந்துட்டேன்னுவா. ஆனால் அதில் என்ன கட்டம்னா பகவானுக்கு பக்தாவை பார்த்தா தான் ஆனந்தம். இன்னும் ஒருத்தரும் வரவே இல்லை வண்டியிலேருந்து இறங்கி, இவர் ஒருத்தரே ஒருத்தர் வந்திருக்கிறச்சு. ஆனந்தம் குறைவாக சுணக்கமாக இருக்கிற பெருமாளை தான் இவர் சேவிக்கணும். அதே 80 பேரை சேவித்த அப்புறம் கடைசியாக நான் போனேன்னு வச்சுக்கோங்க, 80 பேரை பார்த்த ஆனந்தத்தில் மலர்ந்திருப்பார் கண்ணு. அப்போ அப்போ சேவிச்சேன்னா மலர்ந்த முகத்தோடு சேவிக்கலாமோ இல்லையோ? இதை நான் இப்போ சொன்னேன்னா என்ன பண்ணுவா? எல்லாரும் 80வதா இருக்கேன்வா. அப்படின்னா யாத்திரை நடத்துகிறவர் பாட ஆபத்து. வாங்கோ வாங்கோன்னு கூட்டுண்டே இருப்பார், ஒத்துரு வரவே மாட்டார். என்னன்னா 79 பேர் பாட்ட சொன்னேன், அப்புறம் தானே நான் 80வது போனோம்னால் இப்படியே எல்லாரும் பின்னாடி இருக்கலாமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கோட்டியாக சேர்ந்திருக்கணும்னு அர்த்தமே தவிர நான் முன்னே நான் தனியேன்னு சொல்லிக்கூடாது. சேர்ந்து கூடியிருந்தால்தான் கூட முடியும். வாரீர் நீடாட போதுவீர், வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல், வந்து மண்ணும் மனமும் கொள்மின், வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டுருக்காளோ இல்லையோ? அதைத்தான் உய்யக்கொண்டார் சொல்லி கொடுத்தார். அனைவரும் சித்தி அடையணும், எல்லாருக்கும் பகவத்பக்தி ஏற்படணும், கூடி அனுபவிக்க வேணும். இது உய்யக்கொண்டார் சொன்னது. நாதமணி பார்த்தோம், உய்யக்கொண்டார் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்றைக்கு ஆளவந்தாருடைய உபதேசங்கள்னு பார்த்தோம் இல்லையோ? அந்த ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே தலைவர் பெரிய நம்பிகள் மகாபூர்ணர். என்ன அவருக்கு திருநாமம்? மார்கழி மாதம் கேட்டை திருநட்சத்திரத்திலே அவதரித்தவர், திருவரங்கத்திலேயே அவதரித்து திருவரங்கத்திலேயே இருந்தவர். ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியன். அவர் ஆறுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுமே, ராமானுஜருக்கே விஷயங்களை தெரிந்து கொடுத்த வள்ளல் மூத்த சிஷ்யர். அவர்தான் மதுராந்தகத்தில் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ஆகியவற்றெல்லாம் உபதேசித்தார். அந்த பெரிய நம்பிகளுடைய அனுஷ்டானத்திலேருந்து ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன். பெரிய நம்பிகள் அவர் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் ஒல்லியும், அதே சமயத்தில் அவருடைய மற்ற சிஷ்யால் இருப்பாள் ஒல்லியும். ஒரு சிஷ்யன்னா கூடவே பல சிஷ்யர்கள் சேர்ந்து தானே ஆச்சாரியனத்தில் இருப்பார். அதெல்லாம் மாறநேர் நம்பிகள்னு ஒருத்தர். அவர் பிராமணர் அல்லர். அந்த நாளில் விதிமுறை ஏன் இன்னைக்கும் வச்சுருக்கா? பிராமணர்கள் பரமபதித்தால் அவர்களே கைங்கரியம் பண்ணுவார், இமச்சடங்குகளை பண்ணுவார். அப்பிராமணர்கள் பரமபதித்தால் அவர்கள் இறந்து போனால் அப்போ அவர்கள் தான் கைங்கரியம் பண்ணிக்கணும். பிராமணர்கள் போய் அப்பிராமணர்களுக்கு ஈமச்சடங்கு பண்ணுறதுன்றது ஒரு வழக்கத்தில் இல்லை. அது அன்றிலே இன்னி வரைக்கும் வர்ணாசிரம தர்மங்கிறதுக்காக அது பண்ணுறது இருக்கலை. ஆனால் இந்த சிவைஷ்டவ சம்பிரதாயத்திலேயே நான் பிராமணனோ அல்லனோ இதை தாண்டி ஒருத்தன் பெருமான் திருவடின்னு பற்றிவிட்டால் அவன் சீவைஷ்டவன் ஆகிவிடுகிறான். சீவைஷ்டவன் ஆறுது இதை தாண்டினது. இந்த நிலைமை பிராமண க்ஷத்திரிய வைசியங்கிற நிலைமையை தாண்டி விஷ்ணு பக்தங்கிற நிலைமைக்கு வந்துடுறான். அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஆச்சாரியனிடத்தில் இந்த தோள்களில் சக்கரத்தையும் சங்கத்தையும் ஒத்திக்கிறோம் இல்லையோ? அது வச்சுனுட்டா இனிமேல் அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் நான் பிராமணனா க்ஷத்திரியனா வைசியனா எப்படி பிறந்தேங்கிறத பற்றிலாம் இல்லை. இன்னொன்று, இந்த சம்பிரதாயப்படி எந்த ஜாத்தியாக எந்த வர்ணத்தவர்களும் நேர முக்தி அடையலாம். சில மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிராமணர் இல்லைன்னால் அவர் பிராமணியம் பெற்றுத்தான் முக்தி அடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் க்ஷத்திரியராகவே மோட்சம் போகலாம், வைசியராகவே மோட்சம் போகலாம், ஆனால் பக்தனாகி மோட்சம் போகணும். அவ்வளோதான் சொன்ன வந்தாரே தவிர நீ எங்கு பிறந்தா எங்கு வளர்ந்தாங்கிறது கேள்வியே இல்லை. இப்போ அதே போல மாரணையர் நம்பி இவர் கூட இருக்கார். அவரும் அவர் ஆச்சாரிய நடத்த விடாம காலக்ஷயம் பண்ணியிருக்கார். நல்ல அதிகாரி, நல்ல நிஷ்டை இருக்கிறவர். பகவானை தவிர திரும்பி பார்க்க மாட்டார், அவ்வளவு தூரம் பக்தர். ஆனால் அந்த சுவாமியினுடைய குடும்பத்தாரெலாம் அவ்வளவு பக்தால ஆலை. அவள் என்ன ஏதோ சம்பந்தம் எப்படியோ தொடர்பு வச்சுருக்கா, இந்த ஒரு நிஷ்டை வாளுக்கு ஏற்படலே பரமைகாந்திகளை ஆலை. மாரணையர் நம்பிக்கு கடைசி நேரம் படுக்கையில் இருக்கார். நேரத்தை பார்த்துட்டுருக்கார், எப்போ பெருமாள் வரப்போகிறாரோ மோட்சத்தை கூட்டிகிட்டு போகிறாரோ என்ற தவிப்போடு சயனிச்சுருக்கார். அப்போது பக்கத்தில் இருக்கிற பெரிய நம்பிகள்கிட்ட அவர் பிரார்த்திக்கிறார், நான் இப்போ போயிட்டு போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டால் யாரெல்லாம் வந்து தொடப்போகிறாளோ எனக்கு தெரியல. நான் ஏதோ பெருமானுக்குன்னு இருக்கிறது இதுன்னு இத்தனை நாள் வளர்த்து விட்டேன், இப்போ என்னை மற்ற பேர் தொடரதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு நல்ல யாகத்தில் புரோடாசங்கிற அன்னத்தை தயார் பண்ணுவாள், அதை ஹவிஸாக தேவதைகளுக்கு கொடுப்பாளோ இல்லையோ? அந்த ஹவிர்பாகம் புரோடாசத்தை ஒரு நாய் வந்து சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது. அது தேவர்களுக்குன்னு இருந்தால் தேவர்களுக்கு போகணும். அதனால் ராத்திரியெல்லாம் ஹோமகுண்டத்துக்கு பக்கத்துலேயே ரெண்டு பேர் படுத்துப்பான். அந்த 7 ஹோமம் நடக்கிறதுன்னு வச்சுங்க, அது வரைக்கும் அங்கேயே யஜ்ஞசாலையை பாதுகாக்கணும், ஜாகிரதையாக வச்சுக்கணும். அப்போ ஒன்றும் ஒருத்தருக்குன்னு இருந்தால் அது கண்ட பேர் போயிடக்கூடாது இல்லையோ? இது இப்படியே பகவானுக்கு போகணும், எனக்கு இன்னொருத்தர் தொடர்றதில் விருப்பம் இல்லை, ஆனால் நானும் பிராமணனாக பிறக்கலை, எனக்கு யார் பண்ணுவா தெரியாது, பெரிய நம்பிகளே நீர் தான் அருளணும், என்ன அவரிடத்தில் பிரார்த்திக்கிறார், ஆகட்டம்னு பெரிய நம்பிகள் தலையாசிச்சுட்டார். அவர் எந்த தைரியமோ தலையாசிச்சுட்டார், நான் பண்ணி வைக்கிறேன் உமக்கு கவலைப்படாதேன்னு. அவர் உறுதி அளித்த உடனே இவர் பிராணப்படுது, இவர் புறப்பட்டார். ஆர் பண்ணுறது, இவரோ இப்போ சரியும் தலையாட்டுட்டார். தான் தனித்து அவர் திருமேனியை எடுத்துன்னு போய் கடைசி சடங்குகள் அத்தனையும் பண்ணிவிட்டு எரியூட்டி முடித்த பிற்பாடு காவேரியில் தீர்த்தமாடிட்டு ஊருக்குள்ளே தைரியமாக வரார் பெரிய நம்பிகள். ஊர் கொந்தளித்தது. நாம் பேசினுக்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீரங்கம் எத்தனை தூரம் பிராமணியத்தை புரிஞ்சுட்டு இருந்திருக்கும், எவ்வளவு வேதாத்தியானம் பண்ணியிருப்பார் எதன் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோ. அந்த நாளில் இது எவ்வளோ தூரம் நடந்திருக்கும்னு யோசிக்கணும். எல்லாரும் நேராக ராமானுஷரிடத்தில் வந்தார்கள். என்ன நீரதோ, இதுதான் வரணும், இதுதான் தர்மம், இப்படித்தான் பண்ணணும்னு பார்த்துட்டுருக்கிறச்சே, உம் ஆச்சாரியன் இப்போ மீறி நிறக்கிறாரே, இது நியாயமாக இப்படி இவர் பண்ணிவிட்டது, அப்போ கண்ணன் சாதுர்வர்ணம்னு படைத்தேன்னு சொன்னார் எல்லாத்தையும் இல்லைங்கிறார் அவங்க ஆச்சாரியன் என்று ராமானுஜரை கேட்டார். அது நாம் அவர்கிட்டயே போய் கேட்போம், எதுக்கு என்ன வந்து பிடிச்சிக்கிறீர்கள், இப்போ வாங்குவோம் அவர்கிட்ட போவோம் என்று ராமானுஜர் நேராக பெரிய நம்பிகளிடத்தில் போய் கீழே விழுந்து நமஸ்கரித்தார். எழுந்து பிரார்த்திக்கிறார், இதை போல மாரணையர் நம்பிக்கு கைங்கிரம் பண்ணித்தாமே, ஆமாம் நான் தான் அவருக்குரிய சம்ஸ்காரத்தெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் என்று பெரிய நம்பிகள் சொன்னார். இது கூடுமா, மரபு மீறின செயலாக இருக்கே, இதை போல முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதில்லையே, யாரும் பண்ணதில்லையேன்னா. அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக பதில் சொன்னார், ராமானுஜார் நீருமா இந்த கேள்வியை கேட்குறீர், எனக்கு யாரோ கேட்டால் கூட புரிஞ்சிக்க முடியும், ஆனால் நீர் கேட்கறது எனக்கு புரியலை. ஏன்னால் அனைத்துலகம் வாழ பிறந்தவர் நீர், எவனாக இருந்தாலும் முக்தி அடையணும்னு விருப்பப்படுறதுக்கு தான் நாம் இருக்கோம். அப்போ என்ன ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் பிராமணர்களாக பிறந்தாளா, எங்கே போய் பார்த்தீர், தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிராமணர், மதுரகவி ஆழ்வார் பிராமணர் அதுதானே, மற்றபடி என்ன திருவங்கி ஆழ்வார் கள்ளர் குலத்தில் பிறந்தார், திருப்பானாழ்வார் பாணர் குலத்தில் பிறந்தவர், திருமணிசி ஆழ்வார் எங்கோ பிறந்து எங்கோ எப்படியோ வளர்த்தவர், திருவங்கி ஆழ்வாரோ திருப்பானாழ்வாரோ எங்கு நம்மாழ்வார் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். இவ ஒத்துருமே பிராமணாலே இல்லை, ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து தான் இந்த ஆச்சாரிய பிராமணர்கள் ஓட்டி முழுக்க அவர்கள் என்ன சொல்வார்கள்னே பார்த்துட்டு இருந்திருக்கு. நம்மாழ்வார் ஒரு பாட்டு பாடினாரே ராமானுஜரே, நமக்கு அது ஞாபகம் இல்லை, குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும், 4 ஜாத்தியிலையும் கீழே பிறந்த சண்டாளனா குடர்கட்டும் அவன் வளந்தாங்கு மணிவண்ணர் காடென்று உள்கலந்தார், பகவத் பக்தன்னு திருவடியை பிடிச்சு விட்டானார், அவன் தான் எனக்கு சுவாமின்னு நம்மாழ்வார் பாடியிருக்காரே, அப்போ அந்த பாட்டெல்லாம் பொய்ங்கிறீரானே. இப்போ என்ன ஆகிடும், பாசுரத்தை பார்த்துட்டு இதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்போ பாட்டை உதட்டளவில் சொல்கிறோன்னு அர்த்தம். பாட்டு சொல்கிறது சண்டாளனாக இருந்தாலும் அவன் தான் எனக்கு தலைவன்கிறார் ஆழ்வார், அப்போ உன் தலைவனுக்கு ஈம சடங்கு பண்ணவியா மாட்டியா, பண்ணித்தான் ஆகணும், அவன் மனுஷன் வெறும் மனுஷன் இல்லை பரம பக்தன், ஆச்சாரியிடத்தில் பிரதிபத்தி இருந்தவர், அவர் கேட்குறார் பெருமானுக்கு இந்த சொத்து போகணும்னுட்டு, அப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னால் அப்போ ஆழ்வார் பாட்டை நான் வாயளவில் சொல்கிறேன், மனத்தில் பாசரம் இல்லேன்னு அர்த்தம். இப்போ நீர் சொல்லும், இந்த பாட்டெல்லாம் கடலோசையா, கடலோசைனா வீண் அர்த்தம், போய் கடற்கரைனுங்க ஓன்னு ஒரு சதம் கேட்க என்ன லாபம், அந்த ஓசையினால் ஒன்றும் பயன் இல்லை. அதே போல் ஆழ்வார் பாட்டெல்லாம் எனக்கு கடலோசையா, திருவங்கி ஆழ்வார் பாடியிருக்கு இல்லையா, நம்மாழ்வார் பாடலையா, குலசேகர ஆழ்வார் பாடலையா, தேட்டரும் திறல் தேனினை தென்னரங்கனை, திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய், ஆட்டமேவி அலந்தள தயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட குடுமேல் அதுகாணும் கண்பயன் அவதே. இது குலசேகர பாசம், மெய்யடியார்களாக யார் எங்கிருந்தாலும் இன்ன சாதியன் இன்ன குலத்தவன் பாராமல் அவன் நமக்கு சுவாமி, அவனோட சேர்ந்திருக்க வேண்டும் ஆழ்வார்கள் பாடியிருக்கா, என்னால் அந்த பாசரத்தை மீற முடியாது. இப்போ ஒன்று செய்யும், இது இது தப்பாக இருந்தா நான் பண்ணது தப்பு, இது இது சரினா நான் பண்ணது சரி, ஏதுன்னு ராமானுஜர் கேட்டார். நீர் ஒரு மனுஷனுக்கு பிராமணன் அல்லாதானுக்கு சடங்கு பண்ணத்துக்கு இந்த கேள்வி வந்து கேட்குறீரே, நான் கேட்குறேன் இப்போ, ஜட்டாயு பறவை தானே, ஒரு பறவைக்கு க்ஷத்ரிய ராஜா சக்கரவர்த்தி திருமான் சடங்கு பண்ணலாமா, பண்ணாரே, ஜட்டாயுக்கு யார் சம்ஸ்காரம் பண்ணி அனுப்பிச்சு விட்டது, ராமன்னா பண்ணார், அப்போ ராமன் ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணியிருக்கார், நீர் என்ன தெரியுமோ சொல்ல வரீர், நான் ராமனை விட வசத்தியா இல்லை மாரணையர் நம்பி ஜட்டாயோட தாழ்ந்தவரா, ரெண்டும் இல்லையே, அப்போ அது சரின்னா இதுவும் சரிதான், அது தப்புன்னு சொல்லி இதுவும் தப்பு தான், அப்போ ராமன் ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணது தப்புன்னா நானும் மாரணையர் நம்பிக்கு பண்ணது தப்பு, அப்படி தெரியலையே இப்போ, அது சரிங்கிறீரே. இன்னொன்று விதுரன், விதுரன் பிராமணர் இல்லை, ஆனால் அந்த விதுரனுக்கு தர்மபுத்திரன் அசரீரி வாக்கை கொண்டு சம்ஸ்காரம் பண்ணியிருக்கார், இவன் பெரிய க்ஷத்திரியன் ராஜா, ஆனால் அந்த ராஜா பிராமணர் அல்லாத சாமானியப்பட்ட விதுரர். அந்த விதுரருக்கு ஈமச்சரங்களை பண்ணியிருக்கார். எதுக்குனால் எதுக்கு, அதுக்கு தான் அவர் பரமபக்தர், அதனால் அவர் பண்ணியிருக்கார். அதனால் சாதி வேறுபாடு பார்க்காதே. இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக பெரிய நம்பிகள் சொல்ல, அடியே எனக்கு தெரியும் ஊர் மக்களுக்கு உம்மவாயால் அவ கேட்டுக்கிட்டுமேங்கிறதுக்காக நான் சொன்னேன், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று ராமானுஜர் அவரிடத்தில் உரைத்தார். அப்போ ஆச்சாரியர்கள் அனுட்டானத்திலே பகவத் பக்தன்னு பார்க்கணுமே தவிர மற்றபடிக்கு எங்கு பிறந்தான் எங்கு பிறந்தான் வளர்ந்தான்னு பார்க்கக்கூடாது. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கடைப்பிடிச்சு காட்டியிருக்கணும்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம். இன்னைக்கு சமுதாய கண்ணோட்டம் சீர்திருத்தம் நம்ம பேசுறதெல்லாம் இது அவாவா சொந்த காரியத்தை பண்ணிக்கிறதுக்காக பேசியிருக்குது. நிஜமான சீர்திருத்தமா? மேலும் இந்த சீர்திருத்தம் எதுக்கு? இவன் முக்தி அடையணுங்கிறதுக்காக சீர்திருத்தம் வரணும். ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள் எல்லாம் என்னென்னதை பார்த்து பரீட்சை பண்ணி தான் அர்த்தம் கொடுப்பார். ராமானுஜன் பரீட்சையே வச்சிருந்தீங்கன்னா என்னைக்கு யார் தேரப்போறான்? அதை கேட்டுட்டு தான் இன்றைக்கி அரசாங்கம் 10வது வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரீட்சை எழுதிச்சு. எங்கே போனாலும் நீ பரீட்சையே கிடையாது. இங்கெல்லாம் முன்னாடியே இல்லை போட்டிருக்கு, இப்போ நம்ம ஊர்லேயும் இல்லை, பாரதத்துலேயும் பரீட்சை கிடையாது. அன்றைக்கே சுவாமி சொன்னார், பரீட்சையெல்லாம் வச்சு தேராதே, எதுவுமே வேண்டாம், பின்ன எல்லாரையும் அமுச்சு விட்லாமாண்ணா, ஆசை இருந்தால் சொல்லுங்க. நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆசை தானே சுவாமி, அது கட்டமே இல்லைன்னு. ஆனால் ராமானுஜர் அபிப்பிராயம், படிப்பு வந்துடும் ஆசை வராதுங்கிறார். அவர் படிச்சு விடலாம், தட்டி கொட்டி பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டால் படிச்சுட்டு தான் போகிறோம், வேறு என்ன பண்ண முடியும்? சரி, இது திருப்பதி வரிசையாட்டம், உள்ளே போய் நின்றுட்டோம்னா பெருமாள் முன்னாடி போயிட்டு தான் வெளில வர முடியும். ஏன்னா கூண்டு கூண்டாக கட்டி வச்சிருக்கா, நான் ஒரு கூண்டுக்குள்ளே போனப்பறம் வெளியிலலாம் வரவே முடியாது. அதை போல் நீங்கள் 1வதுல கொண்டு போய் சேர்த்து விட்டுடுங்க, 12 ஆனால் தான் வெளில வர முடியும். நடுவில் எங்கே வர்றது? நான் தான் ஓட்டம் பந்தயம் என்ன ஓடிட்டு இருக்கேன், அடுத்து 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 ஓடித்தான் ஆகணும். அதனால் இங்கே அப்படிக்கெல்லாம் இடமில்லை. இப்போ இது ஆசை அடிப்படையில் உள்ளதே தவிர புத்தி அடிப்படையில் உள்ளதல்ல. ஆகவே ஆசையுடையவர்க்கெல்லாம் சொல்லுவோம்னு சொன்ன ராமானுஜரா சந்தேகப்பட போறார். ஊராருடைய சந்தேகத்தை தெளிவித்து கொடுத்தார். இது பெரிய நம்பிகளை பற்றின ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். அவரையே பற்றி மற்றொன்று உள்ளது. அவர் சொல்றார், ஒரு நாள் ராமானுஜர் வீதியார வரார், பெரிய நம்பிகளை எதிர்த்த மாதிரி வந்துட்டு இருக்கார். ராமானுஜருக்கு இவர் ஆச்சாரியம் தானே, அப்போ ராமானுஜர் தானே இவரை விழுந்து நமஸ்கரிக்கணும். ஆனால் திடீர்னு என்ன தோணித்தோ, பெரிய நம்பிகள் கீழ் விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார், கை கூப்பினார். ராமானுஜர் முகத்தில் சலனமே காட்டலை, ஒரு நிமிஷம் திகைப்பு ஏற்பட்டது. என்ன, நம்ம ஆச்சாரியர் நம்மளை விழுந்து சேவிக்கிறார் மட்டும் திகைச்சார். ஆனால் மறுமொழி கூறவில்லை, நகர்ந்துட்டார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பிடிச்சும் விட்டார். பெரிய நம்பிகள்கிட்ட போய், நீர் எதுக்காக ராமானுஜரை விழுந்து சேவிச்சு, அவர் என்ன உண்மை சேவிக்கணும்? ராமானுஜர் இடத்துல வந்தா நீர் எதுக்காக பெசாம பார்த்துருந்தீர், அவர் சேவிச்சா திரும்பி சேவிக்க வேண்டாமோ? இதுதான் இங்கே சொல்கிறத அங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறத இங்கே சொல்கிறதுன்னு பேர். இதை ரெண்டு பேரையும் வச்சு நான் ஒன்றா கேட்டிருக்கலாமோ இல்லையோ, இவர்கிட்ட தனியாக கட்டி இவர் என்ன சொல்கிறான்னு வாங்கிப்போம், இப்படியே போய் அங்கே சொல்லுவோம், அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டு வந்து இவர்கிட்ட சொல்லுவோம்னால் இது ஆண்டாள் ரொம்ப சுலபமாக. தீக்குறளை சென்று ஓதோம்னு 2வது பாசுரத்தில் கூறினாள். தீக்குறளை சொல்லக்கூடாது, அதுவும் சென்று சொல்கிறது பல பேர் பண்ணுற கைங்கரியம் அவளுக்கு. நாம் இருக்கிற இடத்துல வந்து வம்பு பேசுறதுங்கிறது சுமார், நாம் போய் போய் பிரயாணப்பட்டு வம்பை சொல்லிட்டு வர்றதுங்கிறது உயர்த்தி. அதுதான் தீக்குறளை சென்றுவதோம், இதை பண்ணாதேங்கிறாள் ஆண்டாள். அங்கங்கே திண்ணேல உட்கார்றது, வம்பு பேசுறது, வாசலில் நிற்கிறது, இவர் இப்படியா அவர் இப்படியாலாம் பேசாது. உன் நீ ஆச்சு, உன் பிரம்மம் ஆச்சு. அதோட அனுபவத்துக்கு நீ இருக்கியே தவிர, ஊராருடைய வம்பை பார்த்து தீக்குறளை சென்றுவதற்காக இருக்க இவ ஒத்தருக்கு ஒத்தர் போய் கேட்டிருக்கா? பெரிய நம்பிகளும் பதில் சொன்னார், ராமானுஜரும் பதில் சொன்னார். ராமானுஜர் சொன்னார், நான் ஏன் தெரியுமோ திரும்ப நமஸ்கரிக்கல, அப்படி நான் திரும்ப குனிஞ்சேன்னாலே அப்போ அவர் சேவித்ததை நான் ஏத்துண்டே ஆமோதிச்சேன்னு அர்த்தம். அப்போ தானே நான் திரும்ப சேவிக்க முடியும், ஒருத்தர் என்னை சேவிக்கிறேன்னா திரும்ப சேவிக்கிறேன்னு அது ஆமோதிச்சேன்னு அர்த்தம். அது தப்பு, நான் அவர் சேவித்ததை கண்டுகொள்ளலேன்னே இருந்துட்டு போகிறது. ஏன்னா அவர் சேவித்த ஆமோதிச்சேன்னு சொல்லிட்டு அது எனக்கு குற்றம், நான் சிஷ்யம் அவ்வளவு தான், எனது ஏற்றுக்க கூடாது. அப்போ பார்த்துக்காமல் இருந்துவிட்டால் அவர் ஏதோ வீதியில் போகிறவர் பண்ணியிருந்தார் போல் இருக்கு, நமக்கு அது தெரியவே தெரியாது, என்ற அளவுக்கு ஒதுக்கி விடுறதான் நல்லது என்று ராமானுஜர் சொல்லிவிட்டார். அடுத்து நேரம் பெரிய நம்பிகள்கிட்ட போனால் அவர் சொன்னார், எங்கள் ஆச்சாரியன் ஆளவந்தார் சன்னியாசி, இவரும் சன்னியாசி, அவர் வீதியில் நடந்து வரச்சே ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே போல இருந்தது இவர் நடந்து வர்றதை பார்க்கச்சே, எனக்கு இவர் முகமே தெரியல, எங்கள் ஆச்சாரியனே வரார் ஆளவந்தார் நினச்சின்னு நான் சேவிச்சிட்டேன் என்ன அந்த சுவாமி சொல்லிட்டார். அப்போ சன்னியாசியை பார்த்தேன், ராமானுஜனிடத்தில் ஆளவந்தாருடைய நிழலையே பார்த்தேன், சேவிச்சுட்டேன்ட்டால் அப்போ தான் சிஷ்யம், இவன் சொல்லி நான் என்ன சேவிக்கிறதா? இந்த எண்ணெல்லாம் அவர் உள்ளத்தில் இல்லவே இல்லை. யார் பக்தனோ அவனை நமஸ்கரிக்கிறதுல என்ன தப்பு? இப்போ அவரும் பரம பக்தர், எங்கள் ஆச்சாரியன் பக்தர், கீழ் விழுந்தா என்னப்போ? இந்த அளவுக்கு நமக்கு பரஸ்பர நீச்சபாவைஹி மத் தெய்வத்தைஹி பரிஜனைஸ்தவ சங்கசீய கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். பரஸ்பர நீச்சபாவம் வேணும், அடியே நீச்சன்னு சொல்லிட்டு நம்ம சேவிக்கணும், அவர் சேவிக்கச்சே இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது, அடியே நீச்சன்னு சொல்லிட்டு அவர் சேவிக்கணும். இப்படி ஒத்தருக்கொத்தர் வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா பிரணமே தண்டவத் புவி, வைஷ்ணவன் வைஷ்ணவனை பார்த்த உடனே ஒரு தண்டம் கீழே விழுறாப்பில் விழுந்து நன்கு சேவிக்க வேணும். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், பரஸ்பர நீச்சபாவம் தானே வேணும், நான் நீச்சண்டு இவர் சேவிக்கணும், அவர் நீச்சண்டு அவர் சேவிக்கணும். ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோமா, பரஸ்பர நீச்சன் சொல்கிறோம். எப்படின்னா நீர் நீச்சன்னு இவன் சொல்லிவிடுறான், இவர் நீச்சன்னு அவன் சொல்லிவிடுறான், அப்படி இல்லையா அவனவன் நீச்சன்னு சொல்லிக்கணுமே தவிர எதிராளியை பார்த்து நீ தாழ்ந்தவன் சேவி நான் தாழ்ந்தவன் நீ சேவின்னு சொல்லிட்டு இருக்கலாமா. அப்போ பரஸ்பரமாக ஒத்தருக்கொத்தர் நமஸ்கரிக்கிற மூலியம் இதை பெரிய நம்பிகள் சொல்லி கொடுத்தா அவர் வாழ்க்கை முடிய போகிறது. இப்போ நேற்றைக்கு ஒன்று சொன்னேன், கிருமிகண்ட சோழனுடைய அரண்மனைக்கு போய் பெரிய நம்பிகளும் கூறத்தாழ்வானும் கண்ணிழந்தார்கள். இழந்து திரும்ப வந்துட்டு இருக்கா காட்டு மார்க்கத்தில். அந்த சமயத்திலே கண்ணு முடியாமையினால் அவருக்கு உயிர் போகிறது, அநாத பிரேதமே கிடைக்காதுன்னு கூறத்தாழ்வான் சொன்னார். நேற்றுக்கு உபதேசத்தில் பார்த்த மூலியம் அதே சந்தர்ப்பந்தான், இன்னும் நாலடி வேகமாக நடந்தால் ஒரு அரை நாளுக்குள்ளே ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அவ்வளவு விளிம்பில் வந்துட்டா, காடு முடிய போகிறது இன்னொரு 15 மைல் தான் இருக்குது, அவ்வளவு கிட்டக்க வந்திருக்கிறச்சே கூறத்தாழ்வான் சொல்கிறார், உமக்கோ பிராணம் போயிடும் போட்டுருக்கு, நடுக்காட்டில் உயிரை விட்டதாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் வேகமாக காலடி எடுத்து வச்சா ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்து விடலாமே, போகலாமா, கொஞ்சம் வேகமாக போகலாமான்னார். மெதுவாக நடந்திருந்த பெரிய நம்பிகள் உட்கார்ந்து விட்டார், இன்னுமே நான் இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை, நம்ம உயிர் இங்கேயே பிரியட்டும்னார். காட்டில் போனோமா திவ்ய தேசத்தில் போய் உயிர் போகக்கூடாதா என்னவர் கேட்குறார். அந்த சுவாமி பதில் சொன்னார், எதுக்கு ஸ்ரீரங்கத்தில் தான் உயிர் போனோமான்னா, இல்லை ஸ்ரீரங்கத்தில் உயிர் பிரிந்தால் மோட்சம் உண்டுங்கிறாளே, அதனால தான் சரி அங்கே போகலாமோன்னு பார்த்தேன், இதம் இரங்கம் தெஜதாமிஹாங்கம் புனர்நச்சாங்கம் மிதிஜாங்கமேதி, அதனால் அங்கே போய் விட்டா அதுவே பூலோக வைகுண்டம், அங்கு பிராணத்தியாகம் பண்ணால் மோட்சம். பல பேர் 50 வயசு ஆனப்புறம் இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். ஏன் சுவாமின்னா, போனால் அங்கே கிடைக்கும்னு சொல்லி வச்சுருக்கா, மற்றதெல்லாம் பார்த்துட்டோம் ஒன்று நடக்காதுன்னு புரிஞ்சு போச்சு, அதனால் மிச்சம் இருக்கிறது ஒரே வழி இதுதான், இதுவானு வந்து போனால் வீட்டு வேலை ஏறி போச்சு. இப்போ கடைசியில் என்னாச்சுன்னா, பெரிய வீடு வேணும்னு எல்லாரும் அந்த ஊருக்கு வர சிறிய வீடு விலை ஏறி போச்சு. ஏன்னா அங்கே இந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன வீடு, அங்கே இருக்கிறது வைகுந்தம் பெரிய வீடு, அது வேணும்னு ஆசை வர ஆரம்பித்தா 5 லட்சமாக இருந்தது 10 ஆச்சு, 10 20 ஆச்சு, 50 போய் நிற்கிறது. இப்போ கடைசியில் மறுபடியும் இதே வியாபாரத்துக்கு வந்துட்டோம், எங்கே உட்காந்து மோட்சம் போனோம்னு பார்த்துருந்தோமோ அத்தையும் குறைச்சி இதே மாதிரி நிலைமைக்கு கொண்டு வச்சுட்டோமோ இல்லையோ. அந்த சுவாமி போகமாட்டேன்னுட்டார், நான் காட்டோட இங்கே தான் பிராணனை விட போகிறேன். அப்போ அவர் சொல்கிறது, நான் மட்டும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் உயிரை விட்டேன்னு வச்சுக்கோங்க, எழுதிடுவா கண்டிப்பாக குரு பரம்பரையில் பெரிய நம்பிகள் இப்படி பண்ணார்னு எழுதுவா, அடுத்து மனுஷன் என்ன தெரியுமா நினச்சிப்பான், அப்போ ஸ்ரீரங்க வாசம் முக்தி கொடுக்குமாம் என்னும் ஒருத்தன் சொல்லுவான், அப்படியா பிரதட்சணம் பண்ணால் மோட்சத்துக்கு போகலாமாம் இன்னொருத்தன் சொல்லுவான். இப்படி ஒன்று ஒன்றா இழுக்க ஆரம்பிப்பார். கடைசியில் என்ன தெரியுமா மறந்து போடுவார், பகவானுடைய திருவடி மோட்சம் கொடுக்கும்னு மறந்து போடும். அந்த எண்ணத்தை நான் உருவாக்குறதாகவே இல்லை, அவர் மோட்சம் கொடுப்பாரே தவிர அதை தவிர மற்றொன்று கொடுக்கும்னு நான் நம்புறதாகவே இல்லை. எத்தனை பண்ணாலும் அவர் 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 தான் கொடுப்பார். அவர் கொடுக்கணும்னு நினைத்தால் ஸ்ரீரங்கத்தில் இருந்து யானா கொடுப்பேன்னு பெருமாள் சொன்னால் அப்போ சகேதுக்கம், உன்னை எதிர்பார்த்து கொடுக்குறார்னு அர்த்தம், என் திருவடியை சரணம்னு பச்சினத்துக்காக கொடுக்குறேன்னு கண்ணன் சொன்னானே தவிர நீ இங்கிருந்தா கொடுக்குறேன் அங்கிருந்தா கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே. இப்போ சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ, என்னை சரணமாக பற்று, எங்கே பிருந்தாவனத்தில் வந்து சரணாதி பண்ணு அங்கே இருக்கா அப்படின்னு இல்லையே சுவாமி. இது வந்து இப்போ மார்கழி மாதமாக இருக்குது, ஆடி மாதம்லாம் நல்ல காரியம்லாம் பண்ண மாட்டா, ஒன்றும் கல்யாணம் வச்சுக்கிறது இல்லை, அதனால் ஐப்பசி பிறந்தப்புறம் சரணாதி பண்ணலாம்னு இங்கே எழுதியிருக்காரா, ஒன்றும் எழுதுலையே. நேரமோ காலமோ இடமோ ஏதும் இல்லை, பெருமானை கண்டேன் திருவடிகளில் புகுந்தேன், அவ்வளவுதான் சரணாகதி பறிக்குமே தவிர அந்த நிஷ்டை இருக்கிறவன் நான், அதனால் ஸ்ரீரங்க வாசம் தான் நமக்கு வேண்டாம், இருந்தோம் இங்கேயே உயிரை விடுவோம் என்ன அங்கேயே பிராணன் விட்டார். அப்போ அவர் சொன்னது, மத்தேதும் மோட்சத்துக்கு உபாயம் ஆகாது, பெருமானுடைய திருவடிகள் மட்டுமே உபாயமாகும். அதனால தான் ஜோசியமோ ஜாதகமோ பிராயசித்தமோ பரிகாரமோ இது எல்லாத்துக்குமே சிவயிட்டம் சம்பிரதாயத்தில் ரொம்ப குறைச்சலான மதிப்பு, அவ்வளவுதானே தவிர திரும்ப திரும்ப பெருமான் திருவடி பெருமான் திருவடி அது ஒன்று தான் மோட்சம் கொடுக்கும், அது ஒன்றில் கைங்கிறதா நிலைக்கும். அப்போ ஜோசியம் தப்புங்கிறீரானா, ஜோசியம் தப்பே இல்லை, 100க்கு 100 உண்மை. ஆனால் ஜோசிய ஜாதகத்தை எதுக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் கேள்வி, அதனுடைய பயன்பாடு கர்மத்தை செய்வதற்கு காலத்தை நிர்ணயம் பண்ணு. எப்போ கிரகண தர்ப்பணம் பண்ணும், அமாவாசை தர்ப்பணம் பண்ணும், எப்போ அக்னிஹோத்திரம் பண்ணும், எப்போ உபாசனம் பண்ணணும், கால நிர்ணயம் பண்ணணும் இல்லையோ. அதுக்குத்தான் பஞ்சாங்கம் இருக்குது, ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கே தவிர எங்க காலம் எப்போ நிர்ணயிச்சுக்கிறதுக்கு அதுக்கு இருப்போ தான் தெரியவே தெரியுமே நம்ம காலத்தை பற்றி. இழுத்து இழுத்துன்னு தான் இருக்க போகிறது, இது சுலபத்தில் ஒன்றும் முடிஞ்சிட போகிறது இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் நாம் கண்டிப்பாக எப்போ இருக்கணும்னு நினைக்க போகிறோமோ அப்போ போடுவோம், எப்பப்போ வேண்டான்னு நினச்சிருந்தோமோ அப்பெல்லாம் இருப்போம். இப்போ இருந்துட்டும் இந்த உற்சவத்தை சேவிச்சுட்டு போகலான்னு சொல்லிச்சே போகிறோம், நீ அங்கே வந்து உற்சவம் சேவிக்கணும்னு ஒரு பெருமாள் அப்போ இங்கே இருக்கிறதே போகிறதில்லை. அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன், பெருமானுடைய திருவடி உபாயமே தவிர மற்றவை ஆகாது. இதை பெரிய நம்பிகள் உறுதியாக சாதித்தார். இதெல்லாம் அவருடைய சரித்திரம். மற்றொரு சமயம் பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கே மாமா. பெரிய திருமலை நம்பிகள் திருவேங்கடத்திலேயே இருந்தவர். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம், அவரை பற்றின ஸ்லோகம். பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீசைல பூர்ணர் திருவேங்கடமுடையானுக்கு நித்தியம் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு கைகள் மீண்டார். அவர் தான் குடங்குடமாக கொண்டு தீர்த்தம் சமர்ப்பிப்பார். தண்ணீர முதுகாச்சும் உற்சவம் இன்னைக்கும் திருவேங்கடத்தில் நடக்கிறது. பெருமானே அவரை பார்த்து தாத்தா தந்தையே என்ன அழைத்திருக்கிறார். அந்த பெரிய திருமலை நம்பிகள் இப்போ தான் முதல் முறையாக ராமானுஜர் திருமலைக்கு வரார், வரவேற்கிறதுக்கு வந்திருக்கார். ராமானுஜர் மலையேறி வந்திருக்கார், அவரை வரவேற்கிறதுக்கு வந்தார். அவரே வந்துட்டார், பெரிய திருமலை நம்பிகளே வந்தார். ராமானுஜருக்கு தேவை என்ன தேவரீதி வந்திருக்கு, யாரோ ஒரு சாமானியம் நினச்சி விட்ட போகிறதா, யாரோ ஒருத்தர் நினச்சா கூட்டின்னு போய் போகிறார், இதுக்கு வழிகாட்டுறதுக்கு நீர் வரணுமா என்ன அவர் கேட்குறார். அந்த சுவாமி சிரிச்சுட்டே தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஒரு தரம் பார்த்தார். பார்த்துட்டு உடையவரை பார்த்து சொல்கிறார், நான் இந்த ஊரில் யார் சாமானியன்னு தேடி தேடி பார்த்தேன், அதில் கண்டுபிடிச்சது தான் என்ன, அதனால தான் நான் வந்தேன். இப்போ என்னை விட எல்லாரும் உயர்ந்தவாளாக இருக்கா இந்த ஊரில், இப்போ இதை விட தாழ்ந்தவன் எனக்கு கிடைக்கல, அதனால் கவலைப்படாதீங்க, நான் தாழ்ந்தவன் தான் வந்திருக்கேன், நீ யாரோ உயர்ந்தவன் வந்தது தான் நினச்சிருக்கீர், வந்த தாழ்ந்த நான் தான் நாள். அப்போ தான் ஆச்சரியப்பட்டார், ஓஹோ ஆச்சாரியனிடத்தில் முதல்ல இதை கற்றுக்கணும் போல் இருக்கு நாம. நாம் என்னமோ இது உயர்ந்தவர் வருவார் தாழ்ந்தவர் வருவார்னா வித்தியாசம் பார்த்துருந்தோம்னா, அது இல்லை, நான் தாழ்ந்தவன் நான் நீச்சன்னு சொல்லிக் கொள்ள வேண்டுமே தவிர இதைத்தான் நைச்சியானுசந்தானம்னு சொல்லுவார்கள். இதை ஆள வந்தார், எப்போவோ ஸ்தோத்திரத்தனத்தில் சாதித்தார், அவருக்கு ஒரு குற்றம் குறையில்லை. அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரசவ பூஹு கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரஹா பாபிஷ்டா நிருஷம்சா. தங்கிட்ட எத்தனை குற்றம் உண்டோ சொல்லிக்கிறார், அத்தனைக்கு ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட, ஆனால் அத்தனை குற்றமும் இருக்கு இருக்குன்னு சொல்கிறார் இல்லையோ. அப்போ நான் நீச்சன், என்னை விட திருமலை முழுக்க தேடினேன், யாரும் தாழ்ந்தவன் கிடைக்கல, அதனால தான் நானே வந்துவிட்டேன் என்று பெரிய திருமலை நம்பிகள் சாதித்தார். அப்போ நாம் உயர்ந்தார்கள் அல்லர்கள், பக்தி இருந்தால் உயர்ந்தவர், மற்றத்தாலே உயர்த்தி ஒரு உயர்வே அல்ல. எவ்வளவோ படிச்சிருக்கட்டுமே, பகவான் அடையறதுக்கு நிகரான படிப்பாக நம்மகிட்ட இருக்குப்போ, அவர் வாண்டா ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லப்போறமா, வாய்ப்பில்லை. அஞ்சு கேள்வி கேட்டு ஐந்தில் மூன்றே எழுதவும் அப்படிங்கிறா பெருமாள், நம்மகிட்ட அஞ்சு கேள்வி கேட்டு ஒன்றே ஒன்று எழுதுவோம்னா கூட நமக்கு பதில் தெரியாது, இதுதான் நம்ம நிலைமை. அப்படி இருக்கிறச்சே போய் இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்த்துருந்தோம்னா, அவர் ஏதோ பிக்ஷை போடுறா அப்புறம் போடுறார், வாழ்ந்து நிம்மதியாக கிளம்பிடணும், இவ்வளவு தான் ஆகுமே தவிர இதை விடுத்து எனக்கு அதிகாரம் இருக்கா உனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டோம்னால், கடைசியில் பெருமாள் ரெண்டு பேர் பள்ளிக்கூடம் நடந்துகிட்டே இருக்கும், ரெண்டு பசங்க அப்போ அப்படி பலப்பு குச்சி கடிச்சிக்கும், இது என்னது அது என்னதுன்னு, கடைசியில் வாத்தியார் கோவம் வந்துடும், மொத்தம் பெரிய சத்தம் நிறுத்திட்டே இல்லையப்போ எல்லாரையும் நிறுத்தி இன்னைக்கு வகுப்பே கிடையாது அப்படின்ட்டு கிளம்பி போடுறார். அந்த மாதிரி என்ன ஆகிடும், நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ தப்பு நான் தப்புன்னு சொல்லிக்கிறதுக்கு போக, பெருமாள் எங்கேயோ உலகத்தை படைக்கிற வேகத்தில் இருக்கார், இவன் குறுக்க பலபத்து கடிச்சிக்கிற மாதிரி நீ தப்பு நான் தப்புன்னு நடிச்சிருந்தான்னா, நிறுத்து, இந்த சதுர்யுகம் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கிறவா ஒருத்தருக்கும் மோட்சம் கிடைக்காதுன்னுட்டு அவர் கிளம்பி போயிட்டா, அப்போ நம்ம நிலைமை என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். அவர் ரொம்ப சுலமாக இந்த சதுர்யுகம் வரைக்கும் ஒன்று இல்லைன்ட்டு போடுவார், ஏன்னா இந்த சட்டசபை நடந்துகிட்டே இருக்கும், ரொம்ப சத்தம் போட்டா இந்தாங்கோ அடுத்த ரெண்டு நாட்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்ட்டு சபாநாயகர் சொல்லிட்டு எழுந்து போடுறாரு இல்லையோ, அதை போல் பகவான் எங்கானோ அவர் இந்த ஒரு மணி நேரத்துக்குன்னு சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த சதுர்யுகத்துக்குன்னு அர்த்தம், இந்த சதுர்யுகத்துக்குன்னு விட்டா அடுத்து இப்போதைக்கு 427,000 வருஷத்துக்கு ஒத்துரும் மோட்சம் போக போகிறது இல்லைன்னு அர்த்தம். இதனால தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவர் ஏதோ ஒரு துளி அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டதுன்னு அவர் கணக்கில் நிமிஷம் ஓடுறதுன்னா யுகம் முடிஞ்சு போட போகிறது. அதனாலே இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் நாம் நீச்சன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர மற்றொருத்தன் நம்ம விட சாமான்னு நினைக்கக்கூடாது. இதை பெரிய திருமலை நம்பிகள் சாதித்தார். இதை ராமானுஜர் அப்படியே தம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார். அவர் செய்து மேலக்கோட்டைக்கு போயிருக்கார். அப்போ தீர்த்தம் கொடுப்பாளர் பெருமாள் சன்னதியில் முதல் மரியாதை தீர்த்தம் கொடுக்குறார். முதலியாண்டான் இவர் கூடவே போயிருக்கார், ராமானுஜருடைய சிஷ்யர் முதலியாண்டான், அவரும் அங்கே போயிருக்கார். அவர் அங்கே போய் சொல்லியிருக்கார், நீங்கள் முதல்ல தீர்த்தம் வாங்கிக்கிறளே எனக்கு அடுத்து தீர்த்தம் கொடுங்கோ, அந்த ஊருக்காரா முதல்வா இருக்கா எனக்கு கொடுங்கோ உங்களுக்கு கொடுங்கோ நமக்கும் முதல் தீர்த்தம் கொடுக்கலான்ற மாதிரி பேச்சு அந்த இடத்துல வந்திருக்கு. எல்லோரும் ஊருக்காராக வந்து சொல்கிறார், நாங்கள் இந்த ஊர்லேயே ரொம்ப நாளாக இருக்கோம், நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறவா, உமக்கு முதல் தீர்த்தம் கொடுக்குறோம், நீர் சன்னியாசி ஜெகதாச்சாரியர், உமக்கு கொடுத்துட்றோம், ஆனால் உமக்கு அடுத்தது முதலியாண்டான் உங்கள் சிஷ்யன் தனக்கு கொடுக்கணுங்கிறார், உமக்கு அடுத்தது நாங்கள்லாம் வாங்கி வேண்டாமா உள்ளூர்காராளாச்சே அப்படின்னு அவள் கேட்குறா. கவலைப்படாதே, முதலியாண்டான் என்ன சொன்னார், உமக்கு அடுத்தது அவர் கொடுக்கணும்னார், இதுதான் உள்ளூர்காரா சொன்னார். சரி, நாளை கார்த்தால் தீர்த்த கோட்டியில் பார்ப்போம் என்ன ராமானுஜர் தலையை சேர்த்தார். மறுநாள் கார்த்தால் எல்லாரும் கோட்டியில் வந்து நின்றுட்டார். உள்ளூர்காரா அத்தனை பேர் நின்னப்புறம் கடைசியாக ராமானுஜர் போய் நின்றுட்டார். எனக்கு அப்புறம்தானே முதலியாண்டான் நீர் தீர்த்தம் வாங்கிக்கிறேன், நீர் வாரம் இங்கே வந்து நில்லும், நீர் போட்டவ விதி என்ன இப்போ எனக்கு அப்புறம் வாங்கிறேன்ட்டு, நானே கடைசியில் போய் நின்றுட்டேன்னா அப்போ எனக்கு அப்புறம் தானே, நீர் முதல்ல வாங்கினீரா கடைசியில் வாங்கினீரா கொடுத்தானான்னு பாரு. பெருமானுடைய அந்த ஒரு உத்தரணி தீர்த்தம் உமக்கு கிடைத்ததுனால் ஸ்ரீபாத தீர்த்தம் பாதோதகம் பரம பாவனம் அதை புரிஞ்சின நீர் வாழணுமே தவிர இதில் என்ன நமக்கு செருக்கு இருக்கு. இப்போ முன் வாங்கினாலேன் பின் வாங்கினாலேன் மரியாதை பெருமான் அனைவருக்கும் சமமாக கொடுக்கிறானே தவிர அதை கேட்டு பெறுவதல்ல. பகவானுடைய திருவுள்ளம் ஆனந்தப்பட்டு இந்தான் ஆசைப்பட்டு கொடுக்கறது மரியாதையை தவிர நான் அதை கேட்டு பிடுங்கி வாங்கிறது மரியாதையா? வேற யார்கிட்ட மரியாதை கேட்குறோம்? இப்போ பகவான்டேவா? மனுஷனிடத்தில் கேட்டாலும் புரியுது. இப்போ பெருமானுக்கு முன்னாடி முதல் மரியாதை எனக்கு கொடு அப்படின்னு போய் நின்னோம்னால் அது அவருக்கு உகக்க போகிறதா? அனைவரையும் சமமாக பார்க்குறவன் தான் பகவான். ஆகவே ராமானுஜர் ரொம்ப சுலபமாக பிரச்சனத்தை சமாளிக்கணும். இது கொண்டு ஒரு சண்டையே போடுற, இப்போ எனக்கு அப்புறம் தானே வாங்கிக்கணும் வாரம், இது ரொம்ப நடைமுறைப்படுத்தத்தக்க ஒரு கண்ணோட்டம். இப்படி போயிட்டால் ரொம்ப சுலபமாக நடக்கும், இதை விட்டுட்டு உமக்கு எதுக்கு அதுக்குன்னு பேச ஆரம்பித்தா பதிலே கிடைக்காது இல்லையோ. ஒன்று, அவர் யாரையும் திருத்தணும் எல்லாரையும் சேர்த்துக்கணும் என்கிற அபிப்பிராயத்திலே இருந்தவர். அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன், ஒருத்தன் நான் ஒருத்தன் நரக்கத்துக்கு போனாலும் மொத்த பேரும் வைகுந்தத்துக்கு போகணுங்கிறதுக்காக திருக்கோட்டியூர் அட்டாங்க விமானத்தில் ஏறி உபதேசம் பண்ணினவர். அதோடு அவர் விட்டுடலை, தம் வாழ்க்கையில் பண்ணுறார். இப்போ ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் பெரிய திருமண நம்பிகள்லாம் சொல்கிறேன்னே, ஆச்சாரியர்கள் தங்கள் பிள்ளைகளை திருத்த முடியல. இது எப்பவுமே வழக்கம், வாத்தியார் பிள்ளையை வாத்தியார் திருத்த முடியாதுங்க. அதுபோல் இந்த ஆச்சாரியர்கள்லாம் நம்ம குழந்தையை திருத்த முடியல இருந்தாலும் அப்படின்னு ராமானுஜர் கையில் கொண்டு போய் விட்டுட்டார். அந்த பிள்ளைக்கு ஏதோ துஷ்ட சகவாசம், சீட்டு ஆடுறது கல் குடிக்கிறது ஏதோ சகவாசம் இருந்தது. அடித்து பிடிச்சி அவனை காவேரியில் குளிப்பாட்டி கொண்டு வந்து தன் காலக்ஷேபத்தில் உட்காந்து வச்சார். அவன் ரொம்ப சுணங்கின்னு வந்து உட்காண்டான். முதல் நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சுன்னு உட்காண்டிருந்தாங்க. உபன்யாசத்திலே அஞ்சாம் நாள் ஆரம்பிக்கிச்சே புஸ்தகத்தை பிரிக்கிறார், அவனை காணும். மற்ற எல்லாரும் உட்காண்டிருக்கா, அவனை மட்டும் காணும். ராமானுஜர்கிட்ட இந்த பிள்ளை வரணுமே, அவன் எங்கே போயிட்டான்னா, சாமி நீர் ஏதோ மெனக்கட்டி நாலு நாள் அதெல்லாம் நடக்க போகிறதில்லை, அவனுக்கு பழைய வாசனையை விட முடியாது, அதனால் அந்த பிள்ளை அங்கேயே போயிட்டான் அப்படின்னு மற்ற பேர் சொன்னார். இன்னைக்கு காலக்ஷேபம் கிடையாது, வாங்கோ நாம் எல்லாம் அங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சுவாமி கிளம்பி நேராக அந்த தூர்த்த கோட்டி, எங்கே சீட்டாடுற கோட்டி இருக்கோ எங்கேயோ காவேரியில் பாழடைஞ்ச மண்டபத்தில் உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவர் வரார். அங்கேருந்து பாதி மைல் தள்ளியே பார்த்துட்டான் அந்த பிள்ளை. இவர் என்ன சன்னியாசி, துளியும் கவலைப்படாமல் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார் என்ன? அவன் தகச்சு போய், ராமானுஜரே உண்மை நாம் விட்டு விட்டோம் அப்படின்னு இங்கேயும் சத்தம் போட்டான். அவர் அதை விட உரத்த கொள்ள சொன்னார், நீர் நம்ம விட்டாலும் நாம் உண்மை விடுவதாக இல்லை, நீர் என்ன விடலாம், உன்னை நான் விட்டுட்டேன்னா அப்போ பெருமானுக்கு இருக்கிற ஒரு சொத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம். சொத்து என்னது இல்லை ஒன்னது இல்லை அவனது, அதை புரிந்துகொள், நீ அவங்ககிட்ட சேர்ந்து தான் ஆகணும், நீ எங்கிட்ட வந்து தான் ஆகணும். அப்புறம் சுவாமி கட்டாட்சத்தாலே மனம் திருந்தி வந்தான் என்ன சரித்திரம். அப்போ ஒத்தர் கூட சொத்து பெருமானை விட்டு விலகிறதுலே அவருக்கு எண்ணம் இல்லை, அனைவரும் போய் சேரணும். அதனால தான் அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா ஏழை கிரங்காயினி என்று கூறுகிறோம். காரை கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறவிடம் நான், நான் வந்து நீ என்ன உயித்தவென் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு என்ன தித்திக்குமே, அல்லல்களுக்கு இருப்பிடம் அடியேன் நல்லதத்தனி இருப்பிடம் நீர், அப்ப நீர் தானே நம்மை வந்து உஜ்ஜீவனம் அடைவிக்க வேண்டும். ஒரு வண்ணான பத்தின சரித்திரம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. என்னைக்கோ ஒரு வண்ணான் அபச்சாரப்பட்டான், நீங்க கேள்விப்பட்டிருக்கு பாகவத புராணத்துல சரித்திரம். கண்ணன் மதுரா நகரத்துக்கு வரார், அலங்காரம் பண்ணிக்கிறார், வஸ்திர அலங்காரம் புஷ்ப அலங்காரம் சந்தன அலங்காரம். அப்போ ஒரு வண்ணான் வண்ணான்ட்ட போய் துணி கொடுங்க கேட்கிறார். அவன் இந்த துணியை நான் கம்சனுக்கு எடுத்துன்னு போயிட்டுருக்கேன், உனக்கு போய் கொடுப்பேனா அப்படின்னு மறுத்துட்டான். நீ எடப்பிள்ளை உனக்கு என்ன தெரியும், கம்சனுக்கு நான் பட்டாடை எடுத்துன்னு போறேன் உனக்கு கிடையாதுன்னா கண்ணனுக்கு கோவம். தன் கையால் தட்டினார். வண்ணான் தலை அறிந்து போய் கீழே விழுந்து பிராணமே போயிடுச்சு. அன்னிலேருந்து கண்ணானுக்கு இந்த வண்ணானை கண்டாலே, இவர் கண்ணன் அவர் வண்ணான், வண்ணானை கண்டால் அவருக்கு ஒரு கோபம். இது காலங்காலமாக ஓடிட்டுருக்கு. இப்போ ராமானுஜர் இருந்ததுங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி தானே. அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளுக்கு ஈரங்கொல்லி வண்ணான் பெருமானுடைய வேட்டி எல்லாம் தொடச்சி துவச்சி கொடுக்கணுமோ இல்லையோ, அழுக்கு நீக்கி ஈரத்தை கொண்டு கொடுக்கணுமோ இல்லையோ, ஒரு வண்ணான் ரொம்ப நன்னா துவச்சி கொண்டு கொடுத்தாராம். பெருமாள் இடுப்பலை சாத்திண்டார், ரொம்ப சுகமாக இருந்தது. அது உறுத்தாது இருக்கணுமே, அதிகமாக கஞ்சி போட்டோன்னா உறுத்தும். அது ரொம்ப நன்னா துவச்சிருந்தா போல் இருக்கு. இந்த துவச்சிருந்தது பார்த்து நம்பெருமாள் முகம் சிரிச்சுன்னு இருந்தது. பக்கத்தில் ராமானுஜர் இருக்கார், ரங்கநாதனை தான் நம்பெருமாள்னு உற்சவமூர்த்தியை சொல்லுவார். பக்கத்தில் ராமானுஜர் இருக்கார், அவர்கிட்ட இப்படி பேசுகிறாப்புல இருந்துரு. பெருமாள் சொல்கிறாரா, அண்ணா நன்னா துவச்சிருக்கான், நமக்கு நல்லா இடுப்புக்கு சுகமாக இருக்குது, அவன் நன்னா இருக்கட்டான் அப்படின்னு பெருமாள் நினச்சிக்கிறார். ராமானுஜர் உடனே சடக்கென கீழே விழுந்து நமஸ்கரித்து, அடியேன் ஒரு விண்ணப்பம் என்றார். என்ன விண்ணப்பம் என்று பெருமாள் கேட்குறார். இந்த வண்ணானுடைய தாத்தாவுக்கு தாத்தாவாகத்தான் அநேகமாக கிருஷ்ணா அவதாரத்தும் போது இருந்த வண்ணான் இருந்திருப்பார். இவர் இன்றைக்கி நன்னா பண்ணேன்னு சொன்னதுக்காக அவனை பற்றி உம்ம திருவுள்ளத்தில் கோபமாக வச்சுருக்கிறே, அதை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடுமே என்று கேட்க, ஓ இப்படியும் எல்லாரும் மன்னிக்கப்பட வேண்டும் உமக்கு ஆசையா, உம் வார்த்தைக்காக அவரை க்ஷமித்தோம் என்று பெருமான் உடனே சொன்னார். என்னைக்கு இருந்தா இந்த வண்ணா, என்னைக்கு இருந்தா அந்த வண்ணா, இவன் இன்னைக்கு ஒன்று நன்னா பண்ணான்னு அவனை ஞாபகம் வச்சுக்கணுமானால் வச்சுக்கணுமே. அனைத்துலகும் பெருமானுடைய சொத்து தான், ஒத்தரும் தாழ்ந்தவர்கள் இல்லை, யாரும் விலகி போயிடக்கூடாது, எல்லாரும் அவன் அடையணுங்கிறதுலே அவ்வளவு உறுதியோட சுவாமி இருந்தார். அப்ப ஆச்சாரிய புத்திரன் ஒத்தனையும் அவர் விட்டுடுறதா இல்லை, யாரோ ஒரு வண்ணாத்தான் அவரையும் அவர் விட்டுடுறதா இல்லை, தன் ஆச்சாரிய இடத்துல அத்தனை பிரதிபத்தியோடு இருக்கார். எவ்வளவு தூரம் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு தெரியுமா? அதனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, யாரும் பெருமான் சொத்து ஒத்தனும் தீயவன் இல்லை, எல்லாரும் நல்லவன். அவனவனால் என்ன கொஞ்சம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு என்னால் முடியறது, இவ்வளவு ஒன்னால் முடியறது, இதெல்லாம் நம்ம குற்றம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை இப்போ. ஆனால் எல்லாராலும் முடியணும், அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். அனைவருக்கும் கைங்கரியம் வேணும். இப்போ நம்ம நின்றுட்டே இருக்கோம், பெருமாளுக்கு ஏதோ நடந்துட்டுருக்கு, நடக்கிற சமயத்துக்கு சட்டு நம்ம கையில் குடத்தை கொடுத்துட்டு போ சுவாமி ஒரு குடம் ஜலம் கொண்டு வரோம்னு சொல்லலாம், அது தப்பில்லை. ஆனால் அதை எடுத்துக்கிறவர் எப்படி எடுத்துப்பாரோ, நம்ம பயந்துருந்தா சுவாமி கோவிலில் நிற்கிறோம், அவள்கிட்டலாம் சொன்னால் செய்வாளோ மாட்டாளோ, பெரிய மனுஷா எங்கேருந்தோ வந்திருக்கா, அதுவும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்துலாம் வரையில் பாருங்க, என்ன ஒன்று வரோம், நிறையா பணமெல்லாம் கொடுப்பா, வாஸ்தவம் நல்லா பண்ணுவா, முந்திரி பொருள் வாங்கிடுவா, பாதாம் பருப்பில் வாங்கிடுவா, குங்குமம் பூ நிறையா வாங்கிட்டு கொடுப்பா, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன ஆகும், நேரம் வாங்கோ சேவிங்கோ புறப்பட்டு போடுங்கோன்னு ராஜமரியாதை பண்ணி அமுச்சு வச்சுருவா. கைங்கரியமே கிடைக்காது, அதுதான் கஷ்டம். ஒரு தரம் பெருக்க விட மாட்டா, முழுக விட மாட்டா, கோலப்பட விட மாட்டா, ஒரு துணி இருந்ததுன்னா மடித்து வைக்க மாட்டா, துவச்சி வைக்கிறதுக்கு விட மாட்டா. ஏன்னா நம்ம பெரிய மனுஷனுங்கிற போர்வை இருக்கும் இல்லையா, அது இருந்துடுத்துனாலே இழப்பு நமக்குத்தான். அந்த போர்வையை கழட்டினாலே உடைய தொண்டு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நம்ம நன்னா இருக்கோம், பளபளான்னு இருக்கோம், பணக்காரன்னு இருந்தால் தொண்டு கிடைக்காது. நம்ம கையில் புஷ்பத்தை கொடுத்து இந்தா உட்காரு தொடுத்து கொடுன்னு சொல்ல மாட்டா யாரும், அது சொன்னாதான் ஆத்ம உஜ்ஜீவனமே தவிர அதை விடுத்துட்டு நான் போனேன் வந்தேன் அப்படியே ராஜோபச்சாரம். குலசேகரன் நிஜமாவே ராஜா அழுதார் திருவேங்கடமுடையான இடத்துல, நேராக கொண்டு போய் நிறுத்தி அவரை சேவை பண்ணி வச்சுட்டா. அப்போ தான் அவர் கதறினார், இந்த பிறவியே எனக்கு வேண்டாமே, எப்போதும் முன்னாடி இருந்து சேவை பண்ணுகிற பிறவி கொடுத்தா கொடு, இந்த பிறவி நமக்கு வேண்டாம்னு குலசேகரர் பிரார்த்திக்கிறார். ஆக ராமானுஜர் இவர்கள் அனைவரிடத்திலும் மனித நேயத்தோடு என்ன பொதுவான கண்ணோட்டத்தோடு நடந்துட்டுருக்கார். அவரிடத்திலேருந்து அந்த அனுஷ்டானத்திலேருந்து அதுகளை தெரிஞ்சுக்கணும். குரத்தாழ்வான் முதலியாண்டான், ரெண்டு சிஷ்யர்கள் ராமானுஜருக்கு இருந்தார். எம்பார் ஒரு சிஷ்யர், ஒன்னே ஒன்று, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், மூணே மூணு பேருக்கு மட்டும் சொல்கிறேன். குரத்தாழ்வான் ஹாரீத குல திலகர், அவர் நடத்தி காட்டினது அழகான அர்த்தம். ஆழ்வானுக்கு பிள்ளை பிள்ளை ஆழ்வான்னு ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் இருந்தார். அந்த சுவாமிகிட்ட ஒரு கெட்ட பழக்கம், ரொம்ப நல்லவர், பக்தர் தான், நல்ல ஞானி, ஆனால் பாகவத அபச்சாரப்படுவார். அப்படின்னா பகவானை ஒத்துணுட்டாரே தவிர பக்தர்கள்னால் ஏதோ வசிவார், திட்டுவார், மனசில் தப்பாக நடிச்சுப்பார், இவெல்லாம் உபயோகம் இல்லைன்னுவார், நம்ம போலத்தானேன்னுவார், இந்த ஒரு தவறான குணம் அவர்கிட்ட இருந்தது. குரத்தாழ்வான் நினைக்கிறார், ஐயோ இதவரை மோட்சம் போக விடாதே, பெருமானை என்னதான் நீ ஸ்தோத்திரம் பண்ணாலும் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டால் பெருமாள் நொந்து போய்டுறார், அந்த கோபம் இருந்துடுத்துனா நமக்கு முக்தி கிடைக்கவே கிடைக்காது. அதை இவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே, இவரை திருத்தணும்னா என்ன சொல்லி திருத்துறதுன்னு தெரியல. நேராக குரத்தாழ்வான் அந்த சுவாமியோட வீட்டுக்கு போனார். அவர் உள்ளே இருந்தார், போய் நான் ஒரு பிக்ஷை எடுக்கலான்னு வந்திருக்கேன், எனக்கு ஒரு வரம் வேணும்னார் இவர். குரத்தாழ்வானுக்கு நான் யார் வரம் கொடுக்க, இப்போ தானம் கேட்குறீரே, என்ன தானம் வேணும்னா, நீர் உம்ம வாக்காலும் மனத்தாலும் மொழியாலும், மனம் மொழி மெய், இந்த மூணுத்தினாலும் பாகவத் அபச்சாரப்பட்டிருக்கிறாரும் அந்த மொத்த அபச்சாரத்தை இந்தால் எனக்கு தானமாக கொடுத்துடும் அப்படின்னு அவர்கிட்ட கையேந்தினார். அவர் சொன்னார், அபச்சாரத்தை யாரானு தானமாக வாங்கிப்பாடா, எதுக்கு வாங்கிக்கிறீர்னா அது உங்ககிட்ட இருக்கக்கூடாது, அதனால தான் நான் தானமாக கேட்குறேன். தானம் கொடுத்துட்டா உம்மது இல்லைன்னு விடுவீரோ இல்லையோ, நம்ம ஒருத்தர் கொடுத்தாரே இது உமக்கு தோறேன் இதன் நமமா, இது எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லணும். அப்போ இந்த பாகவத அபச்சாரத்தை கொடுத்துட்டு இதன் நமமா நீர் சொல்லுவீரோ இல்லையோ அப்படின்னா உம்மகிட்டே அதை நான் தொலைச்சுடுறேன், அதை எனக்கு கொடுனார். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் சரி கொடுத்தோம்னு கொடுத்துட்டார். இவரும் வாங்கிட்டு வந்துட்டார், இனிமே அபச்சாரப்படாமல் இரு என்று சொல்லிட்டு வந்தார். ஆனால் இயற்கை அவரால் முடியல, அவருடைய சுவாவம் வெசி வெசியே பழக்கப்பட்டிருக்காரோ இல்லையோ, அதனால் மறுபடியும் ஏதோ மனத்தால் அபச்சாரப்பட்டார். கேள்விப்பட்டவுடனே திரும்ப கூறத்தாழ்வான் அவர் வீட்டுக்கு போனார். சுவாமி நீர் கைகளால் அடிக்கிறத நிறுத்திட்டின்னு கேள்விப்பட்டேன், நீர் நிறுத்தாட்டாலும் ராஜா பிடிச்சி போய் தண்டனை கொடுத்துருவார், அதுக்கு பயந்துட்டே நம்மளே பண்ண மாட்டோம், வாயால் வச்சா பக்கத்தில் இருக்கிறவளுக்கு தெரிஞ்சு போயிடும், அதனால் அதை கூட தடுத்துருவோம், ஆனால் மனசால் தானே குற்றம் நினைக்கிறீர், இப்போ பிரதிக்க பண்ணும் அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ சொல்லும், இனிமே அவர் திருவடிகளின் பெயரில் ஆணை, நான் மனசால் கூட ஒத்துருக்கும் குற்றம் நினைக்க மாட்டேன் கொடும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவரை காப்பாற்றி கொடுத்தார். அப்போ பாகவத அபச்சாரத்தின் கொடுமையை கூறத்தாழ்வான் உணர்ந்திருந்து அத்தனை தூரம் பிள்ளைப்பிள்ளையாழ்வான் இடத்திலிருந்து அதை பெற்றார் என்று சரித்திரம். பெருமானுடைய அனுபவம்னு சொன்னால் அவர் அவ்வளவு தூரம் ஈடுபடுறவர். திருவாய்மொழி சொல்ல ஆரம்பிப்பறான், இந்த பதிகம் சொல்கிறேன் இந்த பாட்டை சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பறான், மேலே உபன்யாசமே ஓடாது, மேலே சொன்னால் தானே பாட்டு போகும், ஓடவே ஓடாது. என்ன இந்த மாதிரி எழுதிட்டுருக்காருன்னா, பிள்ளவரங்காவல்லி தாசர்னு ஒருத்தர் மல்லர் தம்பதி, அவர் கூறத்தாழ்வானுடைய உபன்யாசத்துக்கு போயிட்டு ஒரு நாள் ராமானுஜனுடைய காலக்ஷேபத்துக்கு நேரம் கழித்து வந்தார். நம்ம இருந்தால் கோச்சுமா என்ன இங்கே வராது எங்கே போயிருந்து கேட்போம் இல்லையோ, அவர் தைரியமாக சொல்கிறார் கூறத்தாழ்வான் உபன்யாசத்துக்கு போயிருந்தேன் அதே நேரமாக வச்சுருந்தார். ராமானுஜர் உடனே கோச்சிருக்கணும், நான் இருக்கச்சே சிஷ்ய உபன்யாசத்துக்கு போனியான்னு கேட்கணுமே, கேட்கவே இல்லை இவர், போயிருந்தீரே இன்றைக்கி என்ன விஷயம்னு சொன்னால் உட்காரும் சொல்லும் அப்படின்னு அவர் உட்காத்தினார். அவர் வாயை திறந்து இன்றைக்கி ஒன்றும் சொல்லவே இல்லை அதான் நேரம்னார். போயிட்டு வந்தேன் இப்போ தான் என்ன சொல்லலையான்னா, சொல்கிறேன் சொல்கிறேன் நார் அழுதுகிட்டே இருந்தார் சொல்லவே இல்லை, அவர் சொல்ல போகிறார்னு அழுத முகத்தை பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் அதில் பக்தி ததும்பித்து தெரியுமோ அதை மட்டும் பார்த்துருந்தேன், அவர் சொன்னால் எவ்வளோ புரிஞ்சிருக்குமோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் முகத்தில் இருக்கிற அழுகையை பார்த்து அந்த பக்தியை புரிஞ்சுட்டேன் என்ன தாசர் வந்து சொல்கிறார். ராமானுஜர் அவர் கையை பிடிச்சின்னு அழ ஆரம்பித்தாராம், இந்த தூய்மையும் இந்த பக்தியும் எனக்கு இன்னும் வரலையே, நான் மேலே பாசனம் சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உள்ளத்தில் ஈரம் இல்லைன்னு அர்த்தம், சொல்லும்போது குரல் தழுதழுக்கு போய் தடங்கள் பட்டு நிக்கலைன்னால் எனக்கு பக்தி வரலேன்னு அர்த்தம். அவர் அந்த தடங்கி விட்டார், அவர் தடங்கினது தப்பு இல்லை அதுதான் சரி, அதுதான் அவருக்கு பக்தி முத்தி இருக்குன்னு அர்த்தம், இந்த பாவம் எனக்கு என்னைக்கு வருமோன்னு ராமானுஜர் வருத்தப்பட்டார்னால் அப்போ தாசர் பெருமை என்ன கூறத்தாழ்வான் பெருமை என்ன அதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் இருந்த ராமானுஜருடைய பெருமை என்ன என்பதை அவர்களிடத்திலே தெரிஞ்சுக்கணும். முதலியாண்டான் எழுந்துள்ள இருந்தார், சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் மொரட்டு சம்ஸ்கிருதம் பிராமண்யம்னு மட்டும் இருக்க முடியும், அதை எவ்வளோ அழகா அவர் விஷயத்த தப்புன்னு சொல்கிறார். வங்கிபுரத்து நம்பின்னு சுவாமி சிறந்த பண்டிதர், ஒரு தடவை பெருமாளுக்கு மஞ்சள் காப்பு முடிந்து அவருக்கு ஹாரத்தி திருவந்தி காப்பு இருவந்தி காப்புன்னு பெருமாள் புறப்பாடு கொண்டவர்கள் உள்ளே வந்த உடனே கும்பத்தில் படி ஹாரத்தி எடுக்கிறாள் இல்லையோ, அப்போ ஜெய விஜயீ பவ விஜயீ பவ ஸ்ரீரங்க விபோ ஜெயா விஜயீ பவ அப்படின்னு சொல்லுவா. இல்லை நிறைய இடையர்கள்லாம் பெருமாளுக்கு வெண்ண சமர்ப்பிக்கிறதுக்காக வந்திருக்காளாம், அவள் ஒரு பக்கம் நிற்கிறா, வித்வான்கள் இன்னொரு பக்கம் நிற்கிறா, வங்கிபுரத்தை நம்பி போகிறார். போன உடனே நீர் என்ன சொன்னீர் அவா என்ன சொன்னா என்ன இவர் கேட்குறார். வங்கிபுரத்தை நம்பி சொல்கிறார், நான் ஜெய விஜயீ பவ விஜயீ பவ என்று சொன்னேன். சரி இடையர்கள் என்ன சொன்னா, பால் உண்பீர் நெய்யுண்பீர் வெண்ணெய் உண்பீர் பட்டு நூல் உடுப்பீர் நூறு பிராயம் புகுவீர் என்ன அவா பாடினா என்று பதில் சொன்னார். அப்படின்னா இவர் ஜெய விஜய பவ விஜய பவர் மொரட்டு சம்ஸ்கிருதத்தில் என்ன பாடியிருக்கார், அவா சொன்னது பால் சாப்பிட்றியா நெய் சாப்பிட்றியா, நீ நூறு வருஷம் பால் மண்ணையும் சாப்பிட்டு இப்படியே இருக்கணும், உனக்கு பட்டாடை கொடுத்துருக்கேன், உனக்கு பிடிச்ச ஆடைகள்லாம் கொடுத்துருக்கேன், உனக்கு பிடிச்ச நாகப்பழம் கொடுத்துருக்கேன் பரப்பம்பழம் கொடுத்துருக்கேன் விளாம்பழம் கொடுத்துருக்கேன் என்ன அவா சொல்லியிருக்கா. இவர் ஜெய விஜயி பவ விஜயி பவான்னு என்னார். சாமி சொன்னார், உமக்கு அங்கே போயும் உன் முரட்டுத்தனம் விடலையா, எதுக்கு அங்கே போய் நீ பிராமணர் சம்ஸ்கிருதம் வித்வான் பண்டித்தன் ஜெய விஜயி பவ, அவள் தான் அழகாக வெண்ணையும் பாலையும் கொடுத்து வச்சுன்னு நூறு பராய் இப்படியே சாப்பிட்டுருன்னு சொல்கிறாலும் இல்லையோ, கூட சேர்ந்து நீரை வண்ணையை கொடுக்கறத விட்டுட்டு எதுக்கு இதை பண்ணுறீர்னா, ஏ நம்மெல்லாம் நிறையா கத்திருக்குமே பண்டித்தாளேனா, இதனால் அவனுக்கு உரு மோட்சமும் கிடைக்க போகிறது இல்லை, அவனுக்கு கைங்கரியம் பண்ணும் அவனுக்கு பிரசாதத்தை போய் சமர்ப்பியும் இதனால் தான் கிடைக்கும்னு முதலியாண்டான் அவர் மகாபண்டிதர் தாசரதி நேர கந்தாடை திருவம்சத்தின் தலைவர், அவரே எப்படி சொல்லியிருக்கணும்னால், அப்போ எது கைங்கரியம் எது பக்திங்கிறத நாம் தானே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் எம்பார் ராமானுஜருடைய பத சாயை அவர் பண்ணி காட்டுறார். ஓர் முறை எம்பாரை எல்லாரும் கொண்டாடிட்டே இருக்கார். என்னமா சொல்றீர், என்னமா சொல்றீர், என்ன ஞானம், என்ன வைராக்கியம், ஆமாம் ஆமாம் எல்லாம் எனக்கு உண்டு உண்டுன்னு தலையாடிட்டு இருக்காரு. அந்த பக்கத்தில் இருந்த ராமானுஜர் அதை பார்த்துட்டு, என்ன சுவாமி நான் உயிரோடு இருக்கேன் இன்னும்தான், அது மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிக்க வேண்டாமா, ஏன் நீ ரொம்ப உண்டு உண்டுன்னு ஒத்துக்கிறீர்னா, அடி எனக்கு உறுதியான நம்பிக்கை, எனக்கு என்ன பெருமை இருந்தாலும் அது உன் திருவடிகளாலே உன் மகிமையால் தான் எனக்கு இத்தனையும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ இவள் எல்லாரும் என்னை கொண்டாடுறா, இந்த பெருமையெல்லாம் எனக்கு இல்லை இல்லைன்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம், இந்த பெருமையை கொடுக்குற பெருமை உம்ம திருவடிக்கு இல்லைன்னு அர்த்தம். அதை நான் அப்படி சொல்லுவேன்னா, இது இருக்குதுன்னு ஒத்துண்டா என்னதுன்னு நான் நினைக்கவே இல்லையே, இது இத்தனையும் உம்முதுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன், ஆகையால் நான் ஒத்துண்டேன். இப்போ நான் இது இல்லைன்னு சொன்னேன், உமக்கே பெருமை இல்லைன்னு ஆகும். அதனால தான் ஆச்சார்ய நடத்திலேயே சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குருப்யோ நிவேதயே, ஆச்சார்ய நடத்திலேயே நம் அனைத்தையும் சமர்ப்பித்து இருக்க வேண்டும் என்று எம்பார் ராமானுஜ பதச்சாயியாக இருந்தார். இப்படி பல ஆச்சாரியர்கள் பல பல அனுஷ்டானங்களாலே நம்ம வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும், அகங்கார மமகாரத்தை தொலைத்து பகவத் பக்தியோடே பிரேமத்தோடே ஆச்சாரிய பிரதிபத்தியோடே மனித நேயத்தோடே பெருமானுடைய சொத்து நாம்கிற எண்ணத்தோடே வாழணும் கருத்தை இதிலிருந்து தெரிந்து கொண்டோம். காட்டிய ஆச்சாரியர்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இன்று அமைகிறேன்.